அது எங்கே என்று எனக்கு தெரியாது. அவர்கள் அநேகமாக ஒருவேளை அவர்கள் அதை எழுதியிருக்கலாம். அது ஏசாயா 4:24 என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது ஏசாயா 4, இதில் மாத்திரமே 6 வசனங்கள் தான் உள்ளன. ஆகவே நான் நீங்கள் ஏசாயா 5:24 என்று கூற முனைந்தீர்களா என்பது எனக்கு தெரியாது. அது ஏசாயா 4:24 அந்த வேத வசனத்தின் அர்த்தம் என்ன, அது எப்பொழுது நிறைவேறும் என்று கூறுகின்றது. ஏசாயா 4 6 வசனங்கள் தான் இருக்கின்றன. உங்களால் முடிந்தால் இதை எழுதியவர் யாராயிருப்பினும் நீங்கள் இப்பொழுது சிந்தித்து ஒரு கால் அதை மறுபடியும் எழுதினால் நான் அதை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எதை குறிப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏசாயா 4:24 அந்த வேத வசனத்தின் அர்த்தம் என்ன, அது எப்பொழுது நிறைவேறும். இப்பொழுது உங்களை நான் நீண்ட நேரம் வைத்திருக்க மாட்டேன். நான் சரி, உமக்கு நன்றி சகோதரனே. நான் செல்ல வேண்டிய இடங்கள் அநேகம் உண்டு, மேலும் நீங்கள் அறிவீர்கள். நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன், நான் ஒரு வேத வசனத்தை இங்கே வைத்திருந்தேன். அல்லது என்னை மன்னிக்கவும், திரு பாக்சரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. இந்த காலை ஆராதனையை ஆரம்பிக்க முன்பு இதன் பேரில் நீங்கள் என்னுடன் சேர்ந்து சிறிது நேரம் ஜெபம் செய்ய நான் விரும்புகிறேன். நான் ஆராதனைகள் முடிந்த பிறகு இன்னும் சிறிது நாட்கள் கழித்து அயல் நாடுகளில் ஆராதனை நடத்த வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். சகோதரன் பாக்ஸரிடமிருந்து இப்பொழுது ஒரு கடிதத்தை பெற்றேன். சகோதரன் காக்ஸ் நேற்றிரவு தொலைபேசியின் மூலம் அதை எனக்கு படித்து காட்டிவிட்டு இன்று காலை அவர் அதை என்னிடம் அளித்தார். இப்பொழுது அவர்கள் அதை தள்ளி வைக்க மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் செல்லாதவாறு சாத்தான் தடை செய்கின்றானா, அல்லது சமயம் வாய்க்கத்தக்கதாக தேவன் காத்துக் கொண்டிருக்கிறாரா என்பது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அவர்கள் அதை சிறிது தள்ளி வைக்க விரும்புகிறார்கள். அக்டோபர் முதல் அவர்கள் அதை தள்ளி வைத்துக் கொண்டுள்ளனர். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி சுமார் 4 மாதங்களாக அவர்கள் அதை தள்ளி வைத்தனர். தரிசனமானது இப்பொழுது வந்துள்ளது. சரியாக என்ன நடக்கப் போகிறது என்பது என் வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எப்பொழுது என்பது எனக்கு தெரியாது. இப்பொழுது இந்த நேரத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதை நான் ஜனங்களிடத்தில் அப்படியே நல்ல விசுவாசத்துடன் சொல்லியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்பொழுது நான் அதை குறித்து உண்மையா இல்லை என்று இப்பொழுது மக்கள் நினைக்கிறார்கள். ஓ, எப்பொழுது அவர் பெறப்போகிறார், எப்பொழுது அவர் பெறப்போகிறார். ஆனால் எனக்கு இந்த கடிதங்கள் கிடைத்தவுடன் அவர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள், பாருங்கள் நீங்கள் அதை இன்னுமாய் செய்ய முடியாது, இதை செய்தாக வேண்டும், இதை செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் நான் மக்களை சந்திக்கையில் மோசமாக உணர்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு காரியம், நான் இதை செய்வேன், நீங்கள் எல்லோரும் என்னுடன் இருக்கின்றீர்கள். அதை நான் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நானும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறுகிறேன். புரிகிறதா? ஆகையால் நான் சில சமயங்களில் சபையால் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலவில்லை. இப்பொழுது அயல்நாட்டு நுழைவு சான்று அல்லது ஏதோ ஒன்று அதை போன்ற காரியங்கள் இருக்கும் என்று நீங்கள் அறிவீர்கள். சாத்தான் அதை செய்ய முற்படலாம். ஆகையால் இக்காலை வேளையில் நாம் ஜெபிக்கையில் வாரம் முழுவதும் நீங்கள் ஜெபம் செய்யும் போது ஒவ்வொரு முறையும் எனக்காக நீங்கள் ஜெபித்து அது சாத்தானா இருந்தால் அவனை பாதையிலிருந்து அப்புறப்படுத்தி போடும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பார்க்கிறீர்களா? அது அவருடைய சித்தமா இருக்குமானால் அவர் இங்கேயே என்னை நிறுத்தட்டும். புரிகிறதா? சரியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிவார். அவர் வேறொரு காரியத்தின் மூலம் கிரியை செய்து காரியங்களை சரிபடுத்துவார். ஆகையால் அவரை முந்தி செல்ல எனக்கு ஒருபோதும் விருப்பமில்லை. ஓ, நீ அதை செய்வாயானால் அது பயங்கரமானது. புரிகிறதா? எனவே நான் அதைத்தான் உணர்கிறேன். அதாவது அது ஒரு கால் எதை கூற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியாது. நம்முடைய அருமை சகோதரன் ஜார்ஜ் ரைட் போல அவருடைய நிலைமைகள் உங்களில் அநேகருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமல்லவா? மருத்துவர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு வாரம் அல்லது அதற்கு முன்பாக பாருங்கள், சகோதரன் ஜார்ஜ் ரைட் மரித்து போயிருக்க வேண்டும். நான் அவரை பார்ப்பதற்கு சென்றிருந்தேன். அங்கே சென்று என்னால் எப்படியெல்லாம் அவருக்காக ஜெபிக்க முடியுமோ அவ்வாறு நான் உத்தமமாய் அவருக்காக ஜெபித்தேன். அதன் பிறகு நான் வீடு திரும்பி என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சில நாட்கள் கழித்து பாருங்கள், கடந்த திங்கட்கிழமை காலையில் எனக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருந்தது. காத்துக் கொண்டிருக்கையில் இப்பொழுது நான் ஜெபம் செய்த புற்றுநோயோடு இருந்த ஒரு பெண் நான் அவள் நிற்க கண்டேன். மற்றும் அவர்கள் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்த போது அவள் புற்றுநோயினால் நிரப்பப்பட்டிருந்தபடியால் அவர்கள் அவளை மறுபடியும் தைத்து விட்டார்கள். புரிகிறதா? ஆனால் அவள் உயிர் வாழப் போகின்றாள், அது எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது சகோதரன் ஜார்ஜ் ரைட்டை குறித்து சரியான தரிசனம் எனக்கு கிடைக்கவில்லை. நான் வந்து கொண்டிருந்தேன், அதே தரிசனம். நான் வெளியே வந்து கொண்டிருந்த போது நான் அவருடைய இடத்தை, அவருடைய வீட்டை பார்த்தேன். அவருடைய வீட்டின் இடது பக்கத்தில் மரங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தன. ஒரு அலரி மரம், அதன் மேலாக ஏறக்குறைய என் கைமூட்டு அளவிற்கு மணல் கட்டிகள் உருண்டு சென்று கொண்டிருப்பதை நான் கண்டேன். என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த தூதன் ஒரு கல்லறையை பற்றியும் சகோதரன் ஜார்ஜ் அவர்களை பற்றியும் கூற கேட்டேன். இப்பொழுது அது ஒன்று, அவர்கள் சகோதரன் ஜார்ஜின் கல்லறை குழியை தோண்டுகிறார்கள் என்பதாக இருக்கும். அல்லது அதில் எனக்கு தோன்றினதோ இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நான் இதை கூற மாட்டேன். மேலும் நாம் பெற்றுள்ள ஒரு ஒலி அமைப்பு முறையானது இங்கே அல்லது சரியாக கூறினால் ஒரு பதிவு செய்யும் முறை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் அவர்களுக்கு செய்தது போல நான் இதையும் தெளிவாக்கி கூற விரும்புகிறேன். இதுதான் அது என்று நான் நினைக்கிறேன். அங்கே ஒரு கூட்ட மக்கள் சிரித்து அவரை கேலி செய்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் மருத்துவர் கூறின பிறகும் தேவன் தன்னை சுகமாக்குவார் என்று அவர் விசுவாசித்துக் கொண்டிருந்தார். அவர் சுகவீனமாயிருந்தார். பாருங்கள், அவரால் முடியவில்லை. பாருங்கள், இரத்த கட்டியானது அவருடைய நுரையீரல்களுக்குள் சென்று விட்டபடியால் அவர் ரத்தத்தை துப்பிக் கொண்டிருந்தார். இன்னும் மற்ற காரியங்கள், அவர் ஒரு சிறு அணு அளவிற்கு கூட அது அவருடைய இருதயத்திற்கோ அல்லது தலைக்கோ சென்றால் அது அவருக்கு பக்கவாதத்தை ஏற்படுத்திவிடும் அல்லது அவரை கொன்றுவிடும் என்று கூறிவிட்டார். புரிகிறதா? குறிக்கப்பட்ட நாட்களுக்கு மேலாக அவர் 72 வயதுடையராய் இருக்கின்றார். ஆனால் அவர் அவரை கேலி செய்கின்றவர்களில் சிலருடைய கல்லறை குழிகளை தோண்டுவார், கல்லறை குழியை தோண்டுவார் என்பதாய் இது இருந்தது என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது அவர் குழி வெட்டுகிற ஒருவர் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் குழி வெட்டுபவராயிருக்கிறார். நான் பாருங்கள், அவர் கல்லறை குழிகளை தோண்டுகிறார் என்று நான் நினைத்த போது அந்த தொழிலைத்தான் அவர் செய்கிறார். அது ஒரு கல்லறையை குறித்த ஏதோ ஒரு காரியமாய் மற்றும் ஒரு கல்லறை குழியை தோண்டுவது போல் தென்பட்டது அல்லது அது போன்று ஏதோ ஒன்றாய் இருந்தது. சகோதரன் ஜார்ஜ் ரைட் அவருக்கு விருப்பமானால் அதை திரும்பவும் எனக்கு காண்பிக்கும்படி கிட்டத்தட்ட 4 இரவுகளாக இப்பொழுது நான் கர்த்தரிடம் கேட்டிருக்கிறேன். அது சுமார் ஒரு காலையில் 7 அல்லது 8 மணி அளவில் எனக்கு வந்தது. ஆகவே அதை அவர் எனக்கு தெளிவாக்குவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் என் முழு இதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவரை பார்த்து சிரிப்பவர்களில் சிலருக்கு அவர் கல்லறை குழியை தோண்டுவார் என்று நான் கூறின போது இது சரியாக அதுவாகத்தான் எனக்கு இருந்தது. இப்பொழுது நான் அதை தெளிவாக புரிந்து கொண்டார். ஆனால் அதை குறித்து கூட எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அது சகோதரன் ஜார்ஜ் ரைட் ஒரு கல்லறை குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறதை பற்றிய ஏதோ ஒரு காரியமாக இருந்தது. அவரை கேலி செய்து சிரித்துக் கொண்டிருந்த யாரோ ஒருவருடைய கல்லறை குழியை அவர் தோண்ட வேண்டியதாய் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது தேவன் அன்பாய் இருக்கிறார். மேலும் ஓ, நம்முடைய முழு இதயத்தோடும் நாம் அவரை நேசிக்கிறோம். இப்பொழுது இந்த காலை வேளையில் இந்த கேள்விகளின் பேரில் நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவிட நாம் விரும்பவில்லை. நான் எனக்கு தெரிந்தவரை சிறந்த முறையில் அவைகளுக்கு பதிலளிப்பேன். இப்பொழுது நண்பர்களே, நான் இந்த காரியங்களின் பேரில் நிறைய தவறுகளை செய்யக்கூடும். நான் எல்லாரையும் போல ஒரு மனிதன். சகோதரன் நெவில் அல்லது இன்னும் மற்ற ஊழியக்காரர்கள் அல்லது வேறு யாரேனும் என்னால் பதிலளிக்க முடிந்தது போலவே அவைகளுக்கு பதிலளிக்க முடியும். ஆனால் ஜனங்களின் இருதயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை ஒரு விதமாக கண்டறியும்படியான ஒரு நோக்கத்திற்காகவே நான் இதை செய்கிறேன். ஆகையால் 4 அல்லது 5 காரியங்கள் ஒன்றையே எடுத்துக் கொண்டிருப்பதை நான் காணும் போது அப்பொழுது நான் ஓ, இதோ நாம் இங்குள்ளோம். அங்கே சபையில் சில சிறிய கேள்விகள் உள்ளன. அதனால் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் என்று நினைப்பேன். இப்பொழுது நாம் சிறிய கேள்விகளை குறித்து மறந்து விடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலான முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவத்திலின்றும் அநீதியின்றும் சுத்திகரிக்கிறது என்று நாம் அனைவரும் விசுவாசிக்க கூடுமானால் நாம் சபையை இசைவிலும் தேவ அன்பிலும் ஈடேற செய்து தொடர்ந்து முன்னேற செய்வதேயாகும். உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்திரீ அல்லது உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் மனிதன் இயேசு உண்மையாக நான் காணக்கூடிய விதத்தில் மறுபடியும் வருவார் என்று விசுவாசிக்காவிடனும் எப்படியாயினும் நாம் அதை ஒப்புக்கொண்டு சரியாக தொடர்ந்து முன் செல்வோமாக. வேத வசனத்தின் பேரில் அவர்களோடு நாம் ஒத்துப்போவதில்லை. ஆனால் சபை இசைவாக செல்ல நாம் பிரயாசப்படுவோம். ஏனென்றால் இன்னும் நிறைய மக்களை நாம் பிடிக்கப் போகிறோம். ஆனால் சபையானது இசைவாக இல்லை என்றால் அப்பொழுது நீங்கள் சபைக்கும் நீங்கள் பிரயாசம் எடுக்கும் நோக்கத்திற்கும் தீங்கு செய்வீர்கள். நீங்கள் அது வெறும உங்களால் அதை செய்ய முடியாது. ஆனால் நாம் ஒரு காரியத்தின் பேரில் ஒத்துப்போக முடியும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்து நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது. அது உண்மை. பாவம் போய்விட்டது. அப்பொழுது நாம் பரலோக வீட்டிற்கு மிக அருகில் வந்துவிட்டோம். சகோதரன் நெவில் ரத்தமானது நாம் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார். நாங்கள் ரத்த சம்பந்தமான உறவுள்ளவர்கள். ஆனால் என்னுடைய நாம் எப்படி உடன்படுகிறதில்லை? பரிதாபமாக. ஆனால் நாங்கள் சகோதரர்கள், அதுவேதான். இப்பொழுது இந்த வாரத்தை வருகின்ற வாரத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளவில்லை என்றால் ஒருவேளை சகோதரன் காபூல் வந்து லூகிவில்லில் ஒரு தொடர் கூட்டத்தை தொடங்கி நடத்த விரும்பினார். அந்த இரவு நாம் சிறிய சுகமளிக்கும் ஆராதனை நடத்தின அந்த ஆயுத அரங்கை எடுக்க அவர் விரும்புகிறார். கர்த்தர் சில அற்புதமான காரியங்களை நடப்பித்தார். ஆகவே ஆனால் டெல் ரியோ டெக்சாஸில் இருந்து அந்த சகோதரர்கள் ஜோசப் சகோதரர்கள் லூகிவில்லில் ஒரு ஆராதனையை ஒழுங்கு செய்து வருகின்ற வாரங்களுக்கு அங்கே அவர்களுடைய ஒரு சிறந்த பேச்சாளரை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் கண்டுகொண்டேன். ஆகவே அவர்தான் எப்பொழுது போக போகிறார் என்பது அவருக்கு தெரியவில்லை என்று கூறினார் சார்லஸ். அது அடுத்த வாரம் அங்கே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தொடர் கூட்டங்கள் நடக்கும் சமயத்தில் நான் நிச்சயமாக ஒரு எழுப்புதலை ஆரம்பிக்கவே மாட்டேன். அவர்களும் ஒரு சுகமளிக்கும் தொடர் கூட்டங்களை கூட நடத்திக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே சுகமளிக்கும் கூட்டங்கள் பிற்பகல் இன்றைய பிற்பகல் வேளையில் இருக்கும். ஆகவே அவர்கள் அங்கே கூட்டங்கள் நடத்துகையில் மேலும் நான் கூட்டத்தை ஆரம்பிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் எங்கேயோ இருப்பது என்னவென்று எனக்கு தெரியும். மற்றும் அது ஓ, உங்களுக்கு தெரியுமா, நான் கூட்டங்கள் நடத்துகையில் யாராவது எழும்பி அதை போன்ற சிறிய கூட்டங்களை ஆரம்பித்து விடுகின்றனர். அது சரியென தோன்றவில்லை. உங்களுக்கு தெரியுமா, அது சரியான ஸ்தானத்தில் பொருந்துவதில்லை. ஆகவே நாம் சிறிது காலம் காத்திருப்போம். ஒருவேளை கர்த்தர் நமக்கு உதவுவார். எப்படியாயினும் அவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நாம் விசுவாசிக்க மாத்திரம் செய்து அப்படியே நிலைத்திருந்து தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாயிருப்போம். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் உள்ள பிதாவே, நான் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க செல்கையில் உமது ஆசீர்வாதங்கள் தாமே இப்போது எங்கள் மீது பிரகாசிக்கட்டும். ஓ தேவனே, சரியாக நான் ஒருபோதும் பார்த்திராத அவைகளில் சில இங்கே இன்னமும் இருக்கின்றன. சிறிது நேரத்திற்கு முன்பு 2 அல்லது 3 மாத்திரமே நான் படித்தேன். பிதாவே, சரியானதை மாத்திரம் நான் பேச எனக்கு ஞானத்தையும் புரிந்து கொள்ளும் தன்மையும் எனக்கு அளித்து உதவ வேண்டுமாய் நான் ஜபிக்கிறேன். பிதாவே, இதை அருளும். உம்முடைய ஞானத்தை நான் கொண்டிருப்பேனாக, மற்றும் பரிசுத்த ஆவிதாமே இப்பொழுது இறங்கி தேவைப்படுகின்ற ஞானத்தை அருளட்டும். கர்த்தாவே, இங்கே இந்த சிறிய கூடார குழுவான எங்களை ஒன்றாக ஆசீர்வதியும், எங்களுடைய அருமை சகோதரன் சகோதரன் நெவிலை ஆசீர்வதியும். இங்கே பிதாவே, அவர் தொடர்ந்து உழைத்துக் கொண்டும் இங்கே மேய்ச்சல் இடத்தில் உள்ள ஒரு மேய்ப்பனாக, அதாவது ஆடுகளை பசுமையான புல்வெளி அண்டைக்கும் மற்றும் உயர்ரக புல்லுகள் அண்டைக்கும், வெளியே தண்ணீர்கள் அண்டைக்கும் மற்றும் மர நிழலுக்கும் வழிநடத்த முயற்சித்துக் கொண்டும், சுகவீனமும் தேவையுமானவைகளையும் மற்றும் முடமான மற்றும் விடாய்த்து போனவர்களையும் பராமரித்துக் கொண்டும், அவைகள் உண்மையான ஆடுகளாயிருக்கும்படிக்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும்படிக்கு அவைகளை உள்ளே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஓ பிதாவே, நீர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் புரிந்து கொள்ளுதலையும் அருளும். பிதாவே, இப்பொழுது எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும். நாங்கள் உமக்கு துதியை ஏறெடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இப்பொழுது இங்குள்ள சிலவற்றிற்கு நான் வேத வாக்கியங்களை கொடுப்பேன். வேதத்தில் உள்ள அநேக பகுதிகளில் அவைகள் எங்கே இருக்கின்றதோ நான் அவைகளை எடுத்து வைத்துள்ளேன். இப்பொழுது நாம் சிலவற்றை ஆரம்பித்து நம்மால் முடிந்தவரை எல்லாவற்றுக்கும் சரியாக பதில் வைப்போம், எல்லாவற்றையும் முடிப்போம் என நான் நம்புகிறேன். நாம் அனைவரும் சீக்கிரம் செல்ல நான் இங்கு கவனமாக இருப்பேன். இப்பொழுது முதலாவது காரியம் ஒரு கேள்வியா இருக்கிறது, வெறுமென நேரடியான ஒரு கேள்வி. 13 வயதில் நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன், மறுபடியும் நான் எடுக்க வேண்டுமா? இப்பொழுது கேட்பதற்கு அது ஒரு அருமையான சிறிய கேள்வியாகும். பாருங்கள், இப்பொழுது நண்பனே, நான் எப்பொழுதும் அந்த நபரிடமே அதை விட்டுவிடுகிறேன். நினைவில் கொள்ளுங்கள், எனக்கு தெரியாது யார் இதை எழுதினது என்ற ஒன்றை மாத்திரம் நான் அறிவேன். அதுதான் இங்கே இருக்கிற இந்த ஒன்று. அந்த மனிதன் தாமே என்னிடம் வந்து கொடுத்தார். யாரோ ஒருவர் என்னிடம் சற்று முன்பு வந்து இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று கூறினார். அவர்கள் காகிதத்தில் ஒருபோதும் அதை எழுதி வைக்கவில்லை. நான், எனக்கு இங்கே இவைகளுக்கு போதுமான நேரம் கிடைத்தால் நான் பதிலுரைப்பேன் என்று கூறினேன். ஆனால் இப்பொழுது இது இங்கே, நான் வேண்டுமா? நான் 13 வயதில் நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன், மறுபடியும் நான் எடுக்க வேண்டுமா? நீங்கள் 13 வயதில் இருந்து நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியாய் இருப்பீர்களானால் நீங்கள் இருப்பது போலவே நானும் இருந்து விடுவேன். நான் இப்பொழுது அதை செய்ய மாட்டேன். அது முதல் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அருளியிருப்பாரானால் நலமாயிருக்கும். ஞானஸ்தானம் என்பது ஒரு முறைமையாகும். அது உலகத்திற்கு அல்லது சபையாருக்கு நீங்கள் அந்நேரத்தில் இருந்தவர்களுக்கு என்று காண்பிக்கத்தக்கதாக நீங்கள் சாட்சிகளுக்கு முன்பாக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்றும், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும், நீங்கள் அவருடன் அடக்கமண்டப்பட்டு புதிய ஜீவியம் செய்து நடக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்று நிரூபிப்பதற்காகவே ஆகும். நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படும் போது உங்களை பார்த்த அதே மக்கள் நியாயத்திற்கு உங்களை சந்திப்பார்கள், புரிகிறதா? ஆகவே பிறகு யாராவது ஒருவர், ஒரு அந்நியர், நீங்கள் இருந்தீர்களா என்று கேட்டால், ஆம், என்னுடைய கர்த்தருடைய மரணத்தினூடாக அடக்கத்தினூடாக நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ளேன். பாருங்கள், நான் நினைக்கிறேன் ஞானஸ்தானம், ஓ, அது தேவை என்று நான் கூறுகிறேன். அது தேவை அல்ல என்று நான் கூற மாட்டேன். ஆனால் அது தேவையான ஒன்று. ஏனென்றால் அது தேவனுடைய ஒவ்வொரு கட்டளையும் முக்கியமானதாகும். அப்படித்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா? நாம் ஞானஸ்தானம் பண்ணப்படுவது மிகவும் அவசியமாகும். இயேசு பரிசுத்த மத்தேயு அல்லது பரிசுத்த மார்க் 16 இந்த அறிக்கையை கொடுக்கிறார். அவர், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். அவர் நிக்கதேமுவிடம் பேசிக் கொண்டிருக்கையில், அவர், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கூறினார். புரிகிறதா? அது ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முழுக்க ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு புதிய ஜீவியத்தில் எழுப்பப்பட்டு தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதில் நான் விசுவாசம் உள்ளவனாயிருக்கிறேன். ஆனால் நீங்கள் சகோதரன் பில், சிறிய வயதில் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கையில் நீங்கள் மறுபடியும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துள்ளீர்களா என்று கேட்கலாம். அநேக முறை நான் அதை செய்துள்ளேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வேத வாக்கியம் உள்ளது. 2 அதிகாரத்தில் சபையிடம் பேசுகின்றார். அவர், மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்றார். அவர்களில் அநேகர் இந்த வசனத்தை எப்படி வியாக்கியானம் செய்கிறார்கள் என்றால், அதாவது நீங்கள் திரும்பி சென்று அதையே மீண்டும் செய்ய வேண்டும். பாருங்கள், அருமை கிறிஸ்தவ நண்பனே, இதை நீ கவனிப்பாயானால் இப்பொழுது இதனுடன் நான் இணங்காதிருக்கவில்லை. பாருங்கள், ஏனெனில் நம்மிடம் உள்ள ஞானஸ்தான தொட்டி நிரப்பப்பட்டுள்ளது. ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று விரும்புவோர் எவருக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க ஆயத்தமாய் உள்ளோம். நாங்கள் இணங்காமல் இருந்து கொண்டிருக்கவில்லை. நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட விரும்பினால், உங்களுடைய வழியில் ஏதாவது இருக்குமானால் மற்றும் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று உணர்வீர்களானால் நீங்கள் சென்று அதை செய்யுங்கள். அது சரி, நீங்கள் சென்று அதை செய்யுங்கள். உங்கள் பாதையில் எதையும் இருக்க விடாதீர்கள். நீங்கள் உங்களைத்தாமே பூர்ணமாக தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். அநேக வருடங்களுக்கு முன் நீங்கள் ஏதாவது ஒன்றை எடுத்திருந்து நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்று உணர்வீர்களானால் நீங்கள் சென்று அதை சரி செய்யுங்கள். அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து விடுவீர்கள். ஏனெனில் உங்கள் பாதையில் இருக்கும் அதை நீங்கள் விளக்கும் வரையில் உங்களால் தொடர்ந்து செல்ல இயலாது. நீங்கள் பாருங்கள், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் தள்ளியாக வேண்டும். நீங்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்பினால் அப்படியே செய்யுங்கள். செய்ய வேண்டியது அதுதான். நான் அநேகருக்கு மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்துள்ளேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த வேதபாக்கியம் அது ஒரு தனிப்பட்ட நபரிடம் பேசவில்லை, அது சபைக்கு பேசப்பட்டதாகும். பாருங்கள், அந்த சபைக்கு அவர்கள் என்ன செய்தனர்? ஆதியிலே அவர்கள் கொண்டிருந்த தங்களுடைய ஆதி அன்பை விட்டுவிட்டனர். பாருங்கள், அது அவர்கள் உண்மையாகவே ஆதியில் கொண்டிருந்த உன்னதமானதாகும். அவர் ஆகையால் நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்றார். சரியாக அதை செய்து அதை கைக்கொள். மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று அவர் சபையிடம் பேசுகின்றார். பாருங்கள், இல்லையெனில் நான் விளக்கு தண்டை எடுத்து விடுவேன். ஆகவே நீங்கள் 13 வயதிலோ அல்லது எந்த வயதிலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தால் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட விரும்பினால் ஏன் அது உங்களுடைய வழியில் இருப்பீங்க? நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படுங்கள். நீங்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று இப்பொழுது வேதபூர்வமாக நான் உங்களுக்கு கூற முடியுமானால், ஜனங்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று நான் கூற முடிந்த ஒரு வேதபூர்வமான வழிதான் உள்ளது. முழு வேதத்திலேயே ஒரே ஒரு வசனத்தில் தான் மக்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்றிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்னர் யோவானால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட மக்கள் தான் அவர்கள். பவுல் அப்போஸ்தலர் 19:5 அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்றால் அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று அவர்களிடம் சொன்னான். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்கள் இருதயம் சரியாக இருக்கும் போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறலாம். புரிகிறதா? ஏனென்றால் அப்போஸ்தலர் 2 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்னும் ஒரு விதியை பேதுரு அளிக்கின்றான். ஆனால் அதன் பின்னர் அப்போஸ்தலர் 10:49 தேவன் திரும்பி புறஜாதியார் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு முன்பே தேவன் அவர்களுக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அளித்தார். நீங்கள் பார்த்தீர்களா? ஆகவே நீங்கள் பாருங்கள், அது உங்கள் இருதயத்தின் நிலையாய் உள்ளது. அப்பொழுது பேதுரு, ஆரம்பத்தில் நாம் அதை பெற்றிருந்தது போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்றான். உங்களுக்கு புரிகிறதா? ஆகையால் அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அப்போஸ்தலர் 19 கூறினான், பவுல் மேடான தேசங்களின் வழியாய் எபேசுவிற்கு வந்தான். அங்கே சில சீஷர்களை கண்டான். அவன் அவர்களிடம், நீங்கள் விசுவாசிகளான பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றனர். அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டான். அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள், நாங்கள் யோவானிடம் ஞானஸ்தானம் பெற்றோம் என்று கூறினர். அவன், யோவான் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று கூறி, வருகிறவரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றான். அவர்கள் இதை கேட்டபோது அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பார்த்தீர்களா? ஆகவே இப்பொழுது இதன் பேரில் இது. ஆனால் நீங்கள் 13 வயதில் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பெற்று இவ்வளவு காலமாக கிறிஸ்தவ ஜீவியம் செய்ததாக இது கூறுகிறதா? அல்லது நீங்கள் சில நேரங்களில் பின்மாற்றம் அடைந்து அவர்கள் பெற்றுக் கொண்டார்களா பின்மாற்றத்தில் இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. நான் யாராவது சென்று அதை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று எண்ணினேன். ஆனால் பின்மாற்றத்தின் பேரில் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் பின்மாற்றம் அடைகிறீர்கள். அதை தவிர்க்க உங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. சரி, ஆனால் நீ சபையினிடம் ஜனங்களிடத்தில் பின்மாற்றம் அடைகிறாய். ஆனால் தேவனுக்கு முன்பாக அல்ல. புரிகிறதா? நீ கிறிஸ்துவின் பேரில் பின்மாற்றம் அடைகிறாய், ஆனால் தேவன் பேரில் அடைகிறதில்லை. ஏனென்றால் நீ அந்நிலையை அடைந்தால் நீ பாவம் செய்யும் போது நீ இழக்கப்பட்டவனாயிருக்கிறாய். ஆனால் நீ தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கிறாய். பவுல் ஒவ்வொரு நாளும் சாக வேண்டியதாய் இருந்தது, அது சரிதானே? அவன் ஒவ்வொரு நாளும் செத்து ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டியதாய் இருந்தது. எல்லா நேரத்திலும் தொடர்ந்து அவன் மனம் திரும்பிக் கொண்டே இருந்தான். புரிகிறதா? பவுலே அதை செய்ய வேண்டியதாய் இருந்ததானால், அப்படியானால் நானும் கூட அவ்வாறே செய்தாக வேண்டும். நீங்களும் கூட அல்லவா? அது உண்மை. ஆகவே நாம், ஆனால் இப்பொழுது நீ மீட்டுக் கொள்ளப்பட்டவன் என்றும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாவத்திலிருந்து சுத்திகரித்தது என்றும், அப்பொழுது நான், நீ ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவித்திருப்பாயானால் அது தேவை என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் நீ அவ்வாறு செய்யப்பட விரும்பினால் சரி, அது அருமையாயிருக்கும். அதை செய்ய நாங்கள் மகிழ்ச்சியாயிருப்போம். இப்பொழுது இங்கே யாரோ ஒருவர் என்னிடம், அங்கே பின்னால் கொடுத்த ஒரு சிறு குறிப்பு இருக்கிறது. சுவிசேஷமானது யூதர்களுக்கு திரும்புகையில் சபை எந்த நிலையில் இருக்கும்? இப்பொழுது இதை எழுதிய நபர் இங்கே லூக்காவை குறிப்பிடுகிறார். அவர் என்னிடம் கூறினார், நம்முடைய சகோதரன் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேமின் மதில்கள் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று அங்கு கூறப்பட்டதை அவர் குறிப்பிட்டிருந்தார். அது லூக்கா 21:24 உள்ளது. இப்பொழுது இதை புரிந்து கொள்ளும்படி கூர்ந்து கவனியுங்கள். அருமையான கேள்வி, அற்புதமானது. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இப்பொழுது இதை நாம் கூர்ந்து கவனித்து புரிந்து கொள்வோமாக. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று. இப்பொழுது இதை குறித்து அநேக குழப்பங்கள் உள்ளன ஜனங்கள். ஆனால் வேதத்தைக் கொண்டு சரித்திர பிரகாரமாக அதை நீங்கள் அணுகுங்கள். இப்பொழுது ஏழாம் நாள் ஆசரிப்பு சகோதரரே, எருசலேம் மறுபடியும் சேனைகளால் சூழப்படும் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். பாருங்கள், இப்பொழுது அது உண்மையாக இருக்கலாம். ஏனெனில் வேத வசனமானது அநேக அர்த்தங்கள் கலந்து இணைந்ததாக இருக்கின்றது. வேத வாக்கியமானது ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திற்கும் அநேக அர்த்தங்களை கொண்டிருக்கிறது என்பதை உங்களில் எத்தனை பேர் அறிவீர்கள்? நிச்சயமாக கொண்டுள்ளது. ஆமையா, அது அதை கூறி இந்த காலத்தை தான் அது குறித்து காட்டி திரும்பவுமாக மறுபடியும் இங்கே உள்ள ஏதோ ஒன்றை குறித்து கூறும். புரிகின்றதா? அதை போல என்னால் அதை குறித்து சீக்கிரமாக சிந்திக்க முடிந்தால் அவைகளில் ஒன்றை நான் குறிப்பிட்டு காட்டுவேன். ஓ ஆம், இங்கே லூக்காவில் ஒன்று உள்ளது. மத்தேயு 2 கூறப்பட்டுள்ள தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இயேசு எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று கூறுகின்றது. இப்பொழுது அந்த தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசியால் அங்கே குறித்து காட்டப்பட்ட அது சரியாக இஸ்ரவேலை குறித்து காண்பித்துக் கொண்டிருந்தது. தேவனுடைய குமாரனாய் இருந்த அவன் எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டான். அது சரியாக ஆதியாகமத்தில் யாத்திராகமத்தில் உள்ளது. ஆனால் அது அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அது மீண்டும் குறிப்பிடப்பட்டுக் கொண்டிருந்தது. உம்முடைய இஸ்ரேல் தேவனுடைய குமாரனாக இருந்தான், நீங்கள் அதை அறிவீர்கள். அவர் பார்வோனிடம் சொன்னார், நீ என்றார். அவன் அவருடைய குமாரன் என்ன செய்தார்? அதாவது அவர் அந்த ஜீவனை அழிப்பேன், அவன் அவருடைய குமாரனை போகவிடவில்லை. ஆகவே பார்வோன், தேவன் பார்வோனின் குமாரனை சங்கரித்தார் மற்றும் இல்லை சங்கார தூதன் அந்த இரவில். ஆகவே அது அநேக அர்த்தங்களை கொண்டதாக உள்ளது. ஆகவே இப்பொழுது எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருந்ததை குறித்து, ஆனால் நிஜமாகவும் சரித்திரபூர்வமாகவும் அது கிபி 96 தீர்த்து எருசலேமை முற்றுகையிட்ட போது நிகழ்ந்தது. இப்பொழுது நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் உங்களால் வித்தியாசத்தை காணக்கூடும். கடைசி காலத்தில் எருசலேம் சேனைகளால் சூழப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் தீர்த்து அவர்களை முற்றுகையிட்ட பொழுது அந்த அழிவு நடந்த பொழுது இங்கே இது அதனுடன் ஒத்திருக்கின்றது என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது அந்த அழிவை குறித்து தீர்க்கதரிசி தானியேல் பேசும் பொழுது அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கையில் என்று கூறுகிறான். கவனியுங்கள், அவன் நீங்கள் பாழாக்கும் அருவறுப்பை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்று கூறுகிறான். பாருங்கள், அந்த அருவறுப்பு. அருவறுப்பு என்றால் அசுத்தம். பாழாக்குதலை செய்கின்ற பாழாக்குதல் என்றால் அப்புறப்படுத்த அழித்தல். நீங்கள் பாழாக்கும் அருவறுப்பை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது தீர்த்து எருசலேமை முற்றுகையிட்ட போது வேதபூர்வமாக நிறைவேறினது. அதை எடுத்து இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் கடைசி காலம் எப்பொழுது இருக்கும், கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று அவர்கள் அவரிடத்தில் கேட்டுக் கொண்டிருந்தனர். தேவாலயத்தை குறிக்கும் அது எப்படி இருந்தது என்றும் எப்படி மகத்தான கற்களால் அது அலங்கரிக்கப்பட்டது என்றும் அவர்கள் அவரிடத்தில் கூறினர். அவர், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் வேலை வரும், எல்லாம் இடித்து போடப்படும் என்று கூறினார். அவர் அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொடுக்க துவங்கினார். அப்பொழுது இயேசு அவர்களுக்கிடையே பேசுகையில் தானியேலுக்கு திரும்புகிறார். ஏனெனில் எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து நிறைவேற வேண்டும். முழு வேத வாக்கியங்களும் எங்கேயும் தவறாததாய் உள்ளன. இயேசு, வேத வசனங்கள் தவறாததாய் இருக்கின்றன. ஆமே, அங்கே நான் பரலோகத்துக்கு போகிறேனா? நிச்சயமாக நான் செல்கிறேனே. வேத வசனங்கள் தவறாததாய் இருக்கின்றன. நீங்கள் வேத வசனத்திலிருந்து விலகி இருக்கும் போது அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் எப்படி விசுவாசிக்க முடியும்? வேத வசனங்கள் எவ்வாறு தவறாததாய் இருக்கின்றனவோ அவ்வாறே கிறிஸ்துவையும் இங்கே மேலே இருக்கின்ற புறம்பாக்கிட முடியாது. மேலே உள்ள அவரது மகத்தான சரீரம் மற்றும் அவரது சரீரத்தின் ஒவ்வொரு அசைவும் பூமியில் ஒரு செய்தியை பிரதிபலிக்கிறது. அது கண்டிப்பாக இருக்கும். ஆகையால் கிறிஸ்து உங்களுடைய தெய்வீக சுகமளித்தல். தேவனுடைய வல்லமையானது இங்கே பூமியில் உள்ள மாம்ச பிரகாரமான அல்லது ஆவிக்குரிய சபையிலிருந்து எடுக்கப்பட்டால் அப்பொழுது அது கிறிஸ்துவிலிருந்தும் நீக்கப்பட்டது போன்றதாகும். அவர் இனிமேல், ஆனாலோ அந்த உண்மையான திராட்சை செடியை பற்றியும் கொடிகளாகிய நம்மை பற்றியும் என்ன ஒரு அருமையான காட்சி புரிகிறதா? திராட்சை செடி எங்கே செல்கிறதோ அங்கே கொடிகளும் செல்கின்றன. அது சரியா? அவருடைய சரீரமானது அசைவுக்குள்ளும் வல்லமைக்குள்ளும் வருவது போன்று அவருடைய மகத்தான சரீரம், ஓ அவருடைய மகத்தான ரத்தம் வடிகின்ற கரங்கள், விழுகின்ற கண்ணீர், ரத்தம் வடிகின்ற அவருடைய விழாக்கள், அடிக்கப்பட்ட அவருடைய முறிவு, இதை போன்று பூமியின் மேலே தேவனுக்கும் பிதா பூமியிலுள்ள அடியுள்ள மாண்டர்களுக்கும் நடுவே தொங்கிக் கொண்டு பரிந்து பேசிக் கொண்டு அவர்களை நேசிக்கின்றாரே, அது சபைக்குள் அளிக்கப்பட்டுள்ளது என்பது எவ்வளவு அழகான ஒன்று அல்லவா? என்னுடைய கரங்களை இவ்வழியாய் அசைப்பேன் என்று அவர் கூறுகையில் அவருடைய சரீரமானது அசைகின்றது. இங்கே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அந்த சபை சரியாக நேரே செல்வதை நீங்கள் காண்பீர்கள். ஏனென்றால் என் கையினுடைய நிழலானது கையுடனே செல்ல வேண்டும். ஆமேன். அச்சரியா? ஆமேன். ஓ என்னே, அதை குறித்து நான் நினைக்கையில் அங்கே அவர் இருக்கிறார். அவருடைய சரீரமானது அசைகின்றது. நீங்கள் உலகெங்கும் போய் வல்லமையை பிரஸ்தாபித்து காட்டுங்கள். காரியம் என்னவென்றால், நம்முடைய இறையியல் போதகங்கள் மற்றும் அது போன்றவைகளை இன்னும் செய்வோமானால் நாம் மோசமாக தோல்வியுறுவோம். ஆனால் இப்பொழுது தேவனுடைய கரமானது அசைந்த அடையாளங்களும் அற்புதங்களும் நம் கண்ணெதிரில் தோன்றிக் கொண்டுள்ளன. ஏன் என்ன? இயேசு கூறினார், அங்கே அவர் பிசாசுகளை துரத்திக் கொண்டிருந்த போது இப்பொழுது ஒரு கணம் கேள்வியை விட்டு அகன்று செல்லவில்லை. ஆனால் இயேசு கூறினார், அவர் பிசாசுகளை துரத்தும் போது அவர் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் எதினாலே அவைகளை துரத்துகிறார்கள்? நீங்கள் இதைவிட சிறந்த கொள்கையை பெற்றிருந்தால் எங்களுக்கு காண்பியுங்கள் என்றார். புரிகிறதா? நான் தேவனுடைய விரலினாலே. ஆமேன். தேவனுடைய விரலை குறித்து சற்று சிந்தியுங்கள். கிறிஸ்துவிற்கு மேலாக தேவன் இருக்கிறார், சபைக்கு மேலாக கிறிஸ்து. அங்கே தேவன் பிதா என்ன என்ன காரியத்தை கூறுகிறார். பிறகு தேவன் குமாரன் தம்முடைய கரத்தை அசைக்க நிழல் அதை தொடர்கிறது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? கவனியுங்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓ, பிசாசு உங்கள் மேல் எவ்வளவு பெரிய ஒரு வியாதியை அல்லது எவ்வளவு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்த முடிந்தாலும் பரவாயில்லை, அவைகளை அகற்ற அவருடைய விரல் ஒன்றே போதும். ஓ என்ன என்ன, அவைகள் மிக பெரிய வலுவான தோள்களும் கரங்களும் தசைகளும் கொண்டுள்ளன என்பதை பாருங்கள். ஆனால் அவருடைய விரல் ஒவ்வொரு வியாதியையும் பிசாசுகளையும் துரத்துகிறது. பிசாசு என்ன ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறானே, அவர் தம்முடைய விரலை கொண்டு அதை தூர தள்ளிவிடுகிறார். நான் தேவனுடைய விரலினாலே இப்பொழுது நான் உங்களுக்கு தேவனுடைய அன்பை காண்பிக்கட்டும். ஆனால் ஒரு ஆடு தொலைந்த போது அவர் தம்முடைய விரலை உபயோகிக்கவில்லை, அதை தம்முடைய தோள்களின் மீது கிடத்தினார். அவர் தம்முடைய முழு சரீரத்தையும் கைகளையும் பிரயோகித்து ஆட்டை தம்முடைய தோளின் மீது வைத்தார். ஒரு மனிதனுடைய தோள்களும் முதுகும் ஒரு மனிதனின் மிகவும் பலம் கொண்டதும் வல்லமை கொண்டதுமான பாகங்களாகும். நீங்கள் அதை அறிவீர்கள். அவர் தம்முடைய கைதசைகள் மற்றும் சதைகள் செயல்பட அவர் அந்த ஆட்டை முழுமையாக எடுத்துக் கொள்ளுகிறார். தூக்கி தம் தோளின் மீது போட்டுக்கொண்டு இதோ அவர் வருகிறார். அவர் ஒரு சிறிய பழைய பிசாசை ஓட்ட தம் விரலை கொண்டு வருவது போன்று வரவில்லை. ஆனால் இங்கே தம்முடைய எல்லா தசைகளையும் கால் தசைகளையும் கைதசைகளையும் கொண்டு வனாந்திரத்தில் சென்று காணாமற் போன அந்த ஆட்டை எடுத்து தம் தோளின் மீது வைத்துக் கொள்ளுகிறார். ஓ என்ன, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஓ அல்லேலூயா. என்ன சரி, இப்பொழுது பொருளிற்கு வருவோம். ஆனால் எருசலேம் சேனைகளால் சுழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது, அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிறபடி யாவும் நிறைவேறும்படி நீதியை சரியட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விடுவார்கள், சகல புரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். அதை குறிப்பாக எடுத்துக்காட்ட இங்கே வேத வாக்கியங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்பதை கவனியுங்கள். முதலாவது காரியம், பட்டயங்களில் கருக்கினாலே கடைசியாக வருவது அணுகுண்டாகும். புரிகிறதா? ஆனால் இது பட்டய கருக்கினாலே உண்டாகிறது. யூதர்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறையாக்கி கொண்டு செல்லப்பட்டனர். அது அவ்விதம் மறுபடியும் இருக்காது. அவர்கள் கடைசி காலத்திற்காக பாலஸ்தீனாவில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். புரிகிறதா? இது கடந்து போன நாட்களை குறிக்கின்றது. அது சரித்திரத்தின்படியே சரியாக அப்படியே நடந்தேறியது. அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். வானத்தின் கீழுள்ள ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் யூதர்களை காணலாம். ஓ, ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் சீனாவிற்கு சென்றால் நீங்கள் யூதர்களை காணலாம். நீங்கள் ரஷ்யாவிற்கு சென்றால் நீங்கள் யூதர்கள் இருப்பதை காணலாம். ஒவ்வொரு சிறு தீவுகளுக்கும் செல்லுங்கள், நீங்கள் யூதர்களை காணலாம். ஒவ்வொரு தேசத்திலும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களே, அது என்ன? தேவனுடைய தீர்க்க தரிசனமாக தேவனதை எண்ணினார். சகோதரனே, அந்த யூதர்கள் தான் தூரத்தை காட்டும் அடையாள கம்பங்களாகும். நீங்கள் அவர்களை காணும் போது அவர்கள் கூடா இருந்து கொண்டு செல்லப்பட்டதையும் வஞ்சிக்கப்பட்டதையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிவேன். ஆனால் நீங்களும் நானும் காணத்தக்கதாக அவர்கள் தேவனால் வஞ்சிக்கப்பட்டனர். அது சரி. ஆனால் தீர்க்க தரிசன ஆவியை கொண்டும் வேதத்தை கொண்டும் அதை நான் கூறுவேன். யூதன் வீட்டுக்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது. ஆமையா, அவர் ஹிட்லரின் இருதயத்தை கடினப்படுத்தி ஜெர்மனி தேசத்தில் இருந்து அவர்களை விரட்டினார். முசோலினியின் இருதயத்தை கடினப்படுத்தி ரஷ்யாவை விட்டு அவர்களை விரட்டினார். அவர் அவர்களை வெளியே கொண்டு வர அந்நாட்களில் செய்தது போல அவர் அவர்களை எவ்விடத்திலிருந்தும் விரட்டி கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் வனாந்தரத்துக்கு சென்று அங்கே கடந்து செல்ல ஆயத்தமாக இருந்த போது என்ன நிகழ்ந்தது? தேவன் மகத்தான வாதைகளையும் மற்ற காரியங்களையும் கொண்டு அந்த தேசத்தை சந்தித்தார். அவர் எசேக்கியல் மற்றும் வெளிப்படுத்தல் 11 வருகின்ற இரண்டு ஒலிவு மரங்களாகிய தமது இரண்டு ஊழியக்காரர் வருகையில் அவர் மறுபடியும் அதை செய்வார். அவர் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறுபடியும் செய்வார். வெளிப்படுத்தல் 11 வரும் அந்த இரண்டு சாட்சிகளை பாருங்கள். என்னுடைய இரண்டு சாட்சிகளுக்கும் நான் அதிகாரம் கொடுப்பேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே வானத்தை அடைப்பார்கள். அல்லது அவர்கள் விரும்புகிற போதெல்லாம் பூமியின் மேல் வாதைகளை அனுப்புவார்கள். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. கடைசி நாட்களில் இரண்டு சாட்சிகள், அது பழைய மற்றும் புதிய ஏற்பாடு என்கிற நவீன போதகம் என்பது எனக்கு தெரியும். அது தவறு, அது தவறு. இரண்டு சாட்சிகள் என்பது முற்றிலுமாக மோசேயும் எலியாவும் திரும்பி வருதலா இருக்கவில்லையா? அங்கே நீங்கள் மீண்டும் கவனியுங்கள். அவர்களில் ஒருவரும் மோசே, அவன் மறித்தான். ஆனால் அவன் எங்கு சென்றான்? அவன் மறுபடியும் எழுந்திருக்க வேண்டும். எலியா மரணத்தை காணாமல் மர்மமாக்கப்பட்டான். அவன் மறிக்க வேண்டும், ஏனெனில் ஒவ்வொரு மானுடனும் மறிக்க வேண்டும். ஆகவே அவன் மறுபடியும் திரும்ப வர வேண்டும். ஆகவே அந்த இரண்டு சாட்சிகள் உள்ளனர். இப்பொழுது கவனியுங்கள். அவர்கள் மிதிப்பார்கள், அவர்கள் பட்டையை கரிக்கினாலே விழுவார்கள். 24 வசனம், புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். ஆமென். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் நமக்கு சிறிது காலம் மாத்திரமே உள்ளது என்பதை அறியும் போது அது அதிர்ச்சியூட்டுகின்றதா இருக்கிறது அல்லவா? தேவன் அவ்வாறே கூறியுள்ளார். நேபுகாத் நேச்சார் ராஜாவோடு புறஜாதியாரின் காலம் துவங்கியது. ஓ, எவ்வளவு குறிப்பிடத்தக்கது! இதன் பேரில் எவ்வளவு நேரமானாலும் என்னால் செலவழிக்க முடியும். ஆனால் இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் கவனியுங்கள், எல்லோரும் தங்கள் கேள்விக்கு பதிலை பெற விரும்புகின்றனர். ஆனால் நாம் இதன் பேரில் பேசுகையில் நாம் இதை குறித்து சிந்திப்போமாக. ஏனென்றால் சரியாக இப்பொழுது அது நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாய் உள்ளது. கவனியுங்கள், தேவன் யூத மக்களை நடத்தினார். அவர்கள் ஒரு தேசமாக இருக்கவில்லை, அவர்கள் ஒரு ஜனமாக இருந்தனர். அவர்கள் ஒருபோதும் ஒரு ஸ்தாபனமாக்கப்பட்ட சபையாய் இருந்ததில்லை. அவர்கள் வெளியே அழைக்கப்பட்ட சபையாய் மாத்திரம் இருந்தனர். இவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஸ்தாபனம் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர்கள் எப்போதுமே தேவனால் வழிநடத்தப்பட்டனர். அதன் பிறகு அரசியல் ரீதியாகவும் தேச ரீதியாகவும் அவர்கள் விரும்பிய ஒரு ராஜா வர வேண்டும் என்பதை விரும்பினர். ஆகவே தேவன் அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்த போது அது கிரியை செய்யவே இல்லை. தேவன் தான் அவர்களுடைய ராஜா, தேவன் தான் நம்முடைய ராஜா. அது உண்மை, தேவன் தான் சபையினுடைய ராஜா. இப்பொழுது அதன் பின்னர் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்பதை கவனியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உலகத்தின் தேசங்களைப் போல பாவனை செய்ய முயன்றனர். இன்றைய சபை அப்பால் உள்ள உலகத்தை பாவனை செய்ய முயல்வதற்கு அது என்ன ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது! தங்களுடைய வாழ்க்கையின் போக்கிலே அப்படியே அடித்து செல்லப்படுகின்றனர், அடித்து செல்லப்படுகின்றனர். உலகம் செய்கிறது போல சபையும் ஜீவிக்கிறது. அப்படியே செய்து கொண்டு, அப்படியே நடந்து கொண்டு, எல்லாவற்றையும் செய்து கொண்டு தான் சபை என்று கூறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை செய்யக்கூடாது. இல்லையா, நீங்கள் யார் என்பதை உங்கள் ஜீவியம் நிரூபிக்கிறது. நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? நான் துவக்கத்தில் கூறினது போன்று நீங்கள் வேற எங்கேயோ என்னவா இருக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் இங்கே பிரதிபலிக்கிறீர்கள். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பது மேலே எங்கேயோ உள்ள உங்களுடைய வானத்துக்குரிய சரீரம் அல்லது பூமிக்குரிய சரீரம் எப்படி உள்ளதோ, உங்களுடைய வானத்துக்குரிய சரீரம் எங்கோ எப்படி உள்ளதோ அதைத்தான் இங்கேயும் நீங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆவிக்குரிய தேசத்தில் நீங்கள் என்னவா இருக்கின்றீர்களோ அதே போன்றுதான் நீங்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய தேசத்தில் இன்னும் கெட்ட சிந்தையுடையவர்களாக இருந்தால் நீங்கள் இங்கேயும் கெட்ட சிந்தையுடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தகமை எண்ணம், பொறாமை, சச்சரவு போன்றவைகளை ஆவிக்குரிய தேசத்தில் கொண்டிருப்பீர்களானால் அது இங்கே திரும்பி பிரதிபலிக்கும். ஆனால் உங்களுடைய முழு உள்ளான காரியங்கள் சுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருந்தால் அங்கே நீங்கள் அப்பால் சுத்தமாக்கப்பட்ட மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சரீரத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை அது காண்பிக்கிறது, காத்துக் கொண்டிருக்கிறது. அது மாம்சத்திலே அந்த விளைவை பிரதிபலிக்கின்றது. நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? பாருங்கள் இங்கே இருக்கிறது. இந்த பூமிக்குரிய குடாரமாகிய நம்முடைய வீடு அடிந்து போனாலும் நமக்காக ஒன்று ஏற்கனவே காத்துக் கொண்டிருக்கின்றது. புரிகிறதா? இப்பொழுது இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் எப்படி இந்த மாம்சீக ஒப்பனை செய்தல், இப்பொழுது இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் எப்படி இந்த மாம்சீக ஒப்பனை செய்தல், அவர்கள் பாபிலோனுக்குள் கொண்டு செல்லப்பட்டனர். சரியா? வேதம் கர்த்தருடைய தூதன் வந்து என் ஜனங்களே பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று அழைத்தான் என்று கூறியுள்ளது. குழப்பம், நான் ஒரு பாப்டிஸ்ட், நான் ஒரு மெத்தோடிஸ்ட், நான் ஒரு பிரஸ்பிடேரியன், இதெல்லாம் வெறுமன குழப்பமே. அதில் ரட்சிப்பு என்பதே கிடையாது. இப்பொழுது பாப்டிஸ்ட் மக்கள், மெத்தோடிஸ்ட் மக்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கவில்லை என்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறாதீர்கள். நான் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் சபையை குறித்தும் அதனுடைய அரசியல் வல்லமையை குறித்தும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது அரசியலையே, அரசியல் பூர்வமாக பேசுகிறேன். ஏனெனில் நீ மெத்தோடிஸ்டாக அல்லது பேப்டிஸ்ட் அல்லது பிரஸ்பிடேரியன் அல்லது கத்தோலிக்கனாக இருப்பதால் அதனுடன் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவனும் கூட அதை அங்கீகரிப்பதில்லை. மேலும் அது இன்றைக்கு பாபிலோனில் இருக்கிறது. தேவன் தமது சபையை ஏற்படுத்த இருதயத்தில் சுக்கமுள்ளவர்களை வெளியே எடுத்து அவர்கள் எல்லோரையும் ஒரு சபையாக அழைக்கிறார். எவ்வளவு அழகானது! கவனியுங்கள், உங்களுக்கு அதிர்ச்சியூட்டும் ஏதோ ஒன்றை என்னால் கூற முடியும். ஆனால் அது இப்போது கவனியுங்கள், உண்மையாக தொழுது கொண்டவர்கள் மீது நிர்பந்தம் கொண்டு வரப்பட்ட போது பாபிலோனில் என்ன நடந்தது, எப்படி பாபிலோனில் என்பதை கவனியுங்கள். நினைவிருக்கட்டும், வெகு சிலரான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் அன்று சிறைபிடிக்கப்பட்டவர்களில் தேவனை உண்மையாக தொழுது கொண்டவர்களாகிய தாங்கள் யார் என்றும் அவர்களுடைய உண்மையான சுபாவம் என்னவென்றும் காண்பிக்க தேவன் அவர்களை அழைத்தார். ஒரு விக்கிரகத்தை வழிபட அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். சரிதானே, விக்கிரக ஆராதனை. அவர்கள் விக்கிரகத்தை வணங்க நிர்பந்தம் செய்யப்பட்டனர். ஒரு சொரூபத்திற்கு முன்பு தலை வணங்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் அதை செய்யாதிருந்ததால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். ஓ, தானியேலையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எடுத்து ஒன்றாக இணைத்து வேத வசனத்தின் மூலம் சபையும் வெளியே அழைக்கப்படுவதற்கு முன் அத்தகைய துன்புறுத்தலை அடைவாள் என்பதை காண்பித்தல் என்ன ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது! அந்த விதமாகத்தான் புறஜாதி சபையானது உள்ளே கொண்டு வரப்பட்டது. அந்த விதமாகவே புறஜாதி சபையும் வெளியே எடுக்கப்படும். எப்படி வருகின்றாளோ அவள் அந்த விதமாகவே செல்வாள். அவன் எப்படி அந்த சொரூபத்தை கண்டான் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், அந்த சொரூபம் இப்பொழுது இது சொந்த இடம். கவனியுங்கள், நேபுகாத்நேச்சார் ராஜா செய்த சொரூபம் பரிசுத்த மனிதனாகிய தானியேலுடையது என நான் நம்புகிறேன். நீங்கள் கவனிப்பீர்களானால் நேபுகாத்நேச்சார் அரசன் தானியேலை பெல்தேஷாத்சார் அது அவனுடைய சொரூபமாய் இருந்தது என்று ஏற்கனவே அழைத்திருந்தான். அவன் ஒரு சொரூபத்தை உண்டாக்கினான். இந்த சிங்க கெபியில் மற்றும் அது போன்றவைகளில் தானியேலுக்கு பிறகு யாரும் போடப்படவில்லை. அவன் தானியேலின் தேவனை தவிர வேறு தேவர்களை யாரும் சேவிக்க கூடாது என்றான். ஆகவே இந்த பரிசுத்த மனிதனின் சொரூபமாக அது அநேகமாக இருந்திருக்க கூடும். அந்த மகத்தான சிலையை இதற்கு எல்லோரும் வணங்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் சபையாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருக்கிறது போல தானியேல் தலைவனாயிருந்தான். ஆகவே அவர்கள் இந்த சொரூபத்திற்கு வணங்கி அதை சேவிக்க வேண்டியதாய் இருந்தது. கவனியுங்கள், நீங்கள் கவனிப்பீர்களானால் அந்த நேரங்களில் தானியேல் அமைதியாயிருந்தான். ஆமேன். ஓ, இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். தானியேல் அமைதியாயிருந்தான். அவர்கள் தங்களுடைய சொந்த தெரிந்தெடுத்தலை செய்ய வேண்டியவர்களாய் இருந்தனர். அந்த நாளில் புறஜாதிகளின் சபையை முடிவடையும் நேரத்தில் அங்கே ஒரு சொரூபம் இருக்கும். எல்லோரும் இந்த சொரூபத்தை வணங்கி அதை தொழுது கொள்ள வேண்டும். அது எப்போதும் போல பரிசுத்தமாய் இருந்தாலும் நீங்கள் ஒரு சொரூபத்தை தொழுது கொள்ளக் கூடாது. சொரூப வழிபாடு. இப்பொழுது கவனியுங்கள், ஓ என்ன, கடைசி நேரத்தில் சரியாக தானியேல் மறுபடியும் உள்ளே வருகிறான். எவ்வளவு மகத்துவமானது! வைப்பாட்டிகளுடனும் மற்றவர்களுடனும் அந்த மகத்தான விருந்து நடக்க இருந்த அந்த இரவில் சுவற்றின் மேல் ஒரு கையிருப்பு வந்து மேனே மேனே தெக்கேல் உப்பார்சீன் என்று சுவற்றில் எழுதினது. அது அந்நிய பாஷையில் எழுதப்பட்டிருந்ததால் யாராலும் அதற்கு வியாக்கியானம் அளிக்க முடியவில்லை. யாருமே அதற்கு அர்த்தம் உரைக்க முடியவில்லை. அவர்கள் சென்று சிறந்த ஞானிகளை கொண்டு வந்தனர். அவர்கள் எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினர். அவர்கள் சென்று அவர்களுடைய எல்லா குறி சொல்பவர்களையும் ஜோதிடக்காரர்களையும் அழைத்து வந்தனர். அவர்கள் எங்களுக்கு தெரியவில்லை, அதை குறித்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை, இப்படிப்பட்ட ஒரு பாஷையை நாங்கள் ஒருபோதும் பார்த்ததும் இல்லை, எங்களுடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்டதை ஒருபோதும் கேட்டதும் இல்லை என்றனர். ஆனால் அங்கே ஒரு மனிதன் இருந்தான். தேவன் தம்முடைய மனிதனை வைத்திருந்தான். தானியேல் அங்கே இருந்தான். எனவே நீங்கள் சென்று அவனை கொண்டு வாருங்கள் என்று கூறினான். ஏனெனில் தேவனுடைய ஆவி அவனுக்குள் வாசம் செய்கிறது என்று கூறினான். ஆகவே தானியேல் அங்கே வந்து அந்த சுவற்றில் எழுதப்பட்ட அந்த பாஷையை படித்து அதை வியாக்கியானம் செய்து அவன் அளித்ததோ வியாக்கியானம் என்னவா இருந்தது? ஓ, நீர் ஆசீர்வதிக்கப்படுவீராக. ஓ ராஜாவே, நீர் எங்கும் வாழ்க என்று அல்ல. ஆனால் ஒரு நேரடியான கனத்த குரலில் அவன் திட்டவட்டமாக நிராகரிக்கப்பட்டான் என்னும் ஒரு விதத்தில் நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றான். கவனியுங்கள், அது அதே விதமாகத்தான் இருக்கின்றது. இயற்கைக்கு மேம்பட்ட காரியம் எப்படி புறஜாதியாரின் ராஜ்யத்தை உள்ளே கொண்டு வந்ததோ அதே போன்று இயற்கைக்கு மேம்பட்ட காரியம் இதை புறஜாதியாரிடமிருந்து வெளியே எடுக்கிறது. இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் ராஜ்யம் ஆரம்பித்து இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் அது வெளியே செல்கிறது. எருசலேமின் மதில்கள் மிதிக்கப்படும். அது புறஜாதியாரின் காலம் நிறைவாகும் வரை புறஜாதியார் அதை கொண்டிருப்பார்கள். பிறகு தேவன் யூதர்களிடம் திரும்புகிறார். ஆமேன். ஓ என்ன, ஓ நண்பர்களே, நாம் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் விரும்பவில்லையா? நாம் அந்த ஒரு பொருளின் மேல் சுமார் ஒரு வாரம் நீடித்திருக்கலாம். பாருங்கள், அதனால் வேத வாக்கியத்தினூடாக நாம் அதை முழுவதுமாக ஆராய முடியும். அதை கவனியுங்கள். இப்பொழுது அவர் என்ன கூறினார் என்று கூர்ந்து கவனியுங்கள். புறஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். தீத்து எருசலேமை முற்றுகையிட்டு பின்னர் உள்ளே வந்து எருசலேமை பிடித்தார். அவர் இப்பொழுது பாழாக்கும் அருவறுப்பை நீங்கள் கேட்கும் போது என்றார். ஆம், பாருங்கள், புறஜாதிகள் உள்ளே வந்த பிறகுதான் ஆம் நாங்கள் அதை புரிந்து கொள்கிறோம் என்று சீஷர்கள் கூறினார்கள். இப்பொழுது புறஜாதியார் இப்பொழுது தங்கள் அரசாங்கத்தை கொண்டிருக்கின்றனர். நிச்சயமாக எருசலேம் அப்பொழுது புறஜாதியாரின் அரசாங்கத்தின் கீழ் இருந்ததா? ஆமையா, ரோமர்கள் அவர்கள் இன்னும் எருசலேமில் அரசாங்கத்தை கொண்டிருந்தனர். தானியேல் உரைத்திருந்த அந்த பாழாக்கும் அருவறுப்பினால் அது அப்போதே ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது அவர் காலமானது சமீபமாக இருக்கிறது, ஏனெனில் அவர்கள் முகமதிய புறஜாதியார் இந்த ஆலயத்தை அழித்து போட்டு ஓமர் மசூதியை இந்த இடத்தில் கட்டுவார்கள். அது இங்கே நிற்கப் போகிறது, அது இங்கே நிற்கப் போகிறது என்றார். புறஜாதி என்றால் அவிசுவாசி என்று பொருளாகும். இப்பொழுது அது சபை அல்ல, அது புறஜாதி. பாருங்கள், அவிசுவாசி. இப்பொழுது புறஜாதியாரின் காலம் நிறைவேற்றப்படும் வரை அது அங்கே நிற்கும். அதன் பின்னர் புறஜாதிகளின் யுகம் முடிவடையும் போது அந்த மகத்தான பிரபு கடைசி காலத்தில் மக்களுக்காக நிற்பார். அவர் கிறிஸ்து. தானியேலில் அவரிடத்தில் அவர் வந்தார். அவருடைய சிரசின் மயிர் வெண்மையா இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் நாம் காண்பது போன்று நீண்ட ஆயுசு உள்ளவர். நியாய சங்கம் உட்கார்ந்து புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகங்கள் பண்மை திறக்கப்பட்டு எழுதப்பட்டவைகளின்படியே ஒவ்வொருவரும் நியாயத்திற்படைந்தனர். கவனியுங்கள், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அவன் பார்த்துக் கொண்டிருக்கையில் அவர் வந்தார். ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். அவருடன் பரிசுத்தவான்கள் வந்தனர். அது சரியாக தானியேலில் உள்ளதா? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அதுதான் உங்களுடைய ஜீவியத்தின் புஸ்தகமாகும். ஒவ்வொரு மனிதனும் இவ்விதம் நியாயந்திருக்கப்பட்டான். பாவியும் இவ்விதம் நியாயந்திருக்கப்பட்டான். வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அதுதான் ஜீவ புஸ்தகமாய் இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் நியாயந்திருக்கப்பட்டான். இப்பொழுது கவனியுங்கள், அது மூன்றாக இருக்கின்றது என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இதை நினைவில் கொள்ளவில்லை எனில் நிச்சயமாக நீங்கள் குழம்பி போவீர்கள். பூமியின் மேல் பிறந்த மக்களில் மூன்று வகையை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆதியில் மூன்று வகையினர் இருந்தனர், கடைசியிலும் மூன்று வகையினர் இருப்பர். அவரை தொழுது கொண்டிருக்கிற ஆயிரம் ஆயிரம் பேர்களோடு இயேசு திரும்பி வந்தார். அவர் கூறினதை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய வணிகம் மற்றும் உங்களுடைய தொல்லைகளை சட்டத்திற்கு முன் நீங்கள் கொண்டு செல்வது அசாதாரணமான காரியமாய் அல்லது ஒரு அற்பமான காரியமாய் இருக்கவில்லையா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்கள் என்பதை அறியீர்களா? பரிசுத்தவான்கள் பூமியை நியாயந்திருப்பார்கள். அல்லேலூயா. நான் அதை குறித்து நினைக்கையில் என்ன, அதே அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுடன் அவர் வருவதையும் ஆயிர வருட அரசாட்சிக்கு பிறகு மீட்பையும் மற்றும் எல்லா காலங்களிலும் மீட்கப்பட்ட யாவரும் அவருடைய பிரசன்னத்தில் நிற்பதையும் காண்பது ரத்தத்தால் கழுவப்பட்ட மனவாட்டி. நல்ல ஜனங்களாய் இருப்பவர்கள் அல்ல. அவர்கள் நிச்சயமாக முதலாம் உயிர்த்தெழுதலில் இருக்க மாட்டார்கள். வேதம் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை என்று கூறியுள்ளது. அது சரிதானே? அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் தங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற மறுத்தவர்கள். அந்நேரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மாத்திரமே உள்ளே செல்கின்றனர். ஆயிர வருட அரசாட்சியில் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மாத்திரமே செல்வர். ஓ, அப்படியானால் சகோதரனே, என்ன விதமான மக்களாய் நாம் இருத்தல் வேண்டும்? நான் ஆயிர வருட அரசாட்சியில் முழுவதுமாக இருக்க விரும்புகிறேன். நாம் நம்முடைய வாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் புறம்பே தள்ளுவோமாக. ஒரு நபர் ஏதோ ஒன்றை தவறாக கூறி அல்லது இந்த விதமாக தவறாக செய்தால் அவருக்காக ஜெபித்து தொடர்ந்து சென்று கொண்டே இருப்போம். உங்களுடைய ஒரே மாற்றுபடி தேவனை நோக்கியவாறே இருக்கட்டும். வேறு யாரும் அதை சென்றடையவில்லை என்றாலும் நீங்கள் அதை சென்றடையுங்கள். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மாத்திரம் ஆயிர வருட அரசாட்சியினூடாக ஜீவித்து கிறிஸ்துவுடன் ஆயிரம் வருடம் ஜீவிக்க உள்ளே சென்று மகிமையில் அவருடன் சென்று திரும்பவும் வருவார்கள். துன்மார்க்கரின் உயிர்த்தெழுதல் நடைபெற்றவுடன் அதன் பின்னர் ஆயிர வருட அரசாட்சி முடிவடைந்த பின்னர் அப்பொழுது கிறிஸ்து சபையுடன் மேலே செல்வார். ஆயிர வருட கடைசியில் அவர் சபையுடன் திரும்ப வருவார். கிறிஸ்து மூன்று முறை வருகின்றார். முதல் முறையாக அவர் தம்முடைய சபையை மீட்க வந்தார், அது சரிதானே. இரண்டாவது முறையாக அவர் தம்முடைய சபையை பெற்றுக் கொள்ள வருகிறார். மூன்றாவது முறையாக அவர் சபையுடன் வருகிறார், புரிகிறதா? அவர் அவளை மீட்க வருகிறார், அவளை ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ள. வாதைகள் இன்னும் மற்ற காரியங்களின் நேரத்தில் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ள வருகிறார். ஆயிரம் வருட அரசாட்சிக்காக திரும்பவும் வருகிறார். ஆயிரம் வருடங்கள் முழுவதும் இருக்கின்றார். அதன் பின் அந்த மகத்தான ராஜாவும் ராணியும் நியாயத்திற்கு கீழே வருகின்றனர். வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு வைக்கப்பட்டு புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அதோ அங்கே மீட்கப்பட்டவர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கின்றனர். பரிசுத்த ஆவியினாலே பிறந்து ஜீவிக்கிற தேவனுடைய சபை அங்கே அந்த அழகுடன் நியாயந்தீர்க்க நின்று கொண்டிருக்கிறது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, நியாயத்தீர்ப்பு வைக்கப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறு நியாயத்தீர்ப்படைந்தான், அதுதான் பாவியாயிருந்தது. வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டுள்ள மனவாட்டுக்கு அல்ல, அவள் எடுத்துக் கொள்ளப்படுவதில் இருப்பதனால் அவள் அதில் இல்லை. இந்த காலையில் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு தசைநாளிலும் அசைந்து கொண்டிருக்குமானால் நியாயத்தீர்ப்பின் நாளிலே எப்படிப்பட்ட நன்மையை அது உங்களுக்கு அளிக்கும்! நீங்கள் ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிரப்பப்பட்ட ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவுடன் உன்னதங்களுக்குள் வீற்றிருக்க மருவமாக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்பதல்ல, நீங்கள் இப்பொழுதே இருக்கிறீர்கள். சரியாக இப்பொழுதே மருவமாக்கப்பட்டுள்ளீர்கள். அவர் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த காலையில் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மீட்கப்பட்ட நபரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழிருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறபடியால் அழிந்து போக முடியாது. ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவோடு உன்னதங்களில் இருக்கிறபடியால் ஆக்கினை திருப்புக்குள் ஒருபோதும் வரமாட்டான். அவன் ஏற்கனவே மீட்கப்பட்டுள்ளான். அது அற்புதமானதல்லவா, புரிகிறதா? ஏற்கனவே மீட்கப்பட்டு கிறிஸ்துவுடனே உன்னதங்களிலே அவர்கள் வீற்றிருக்கின்றனர். ஏற்கனவே மகிமைப்படுத்தி விட்டார், ஏற்கனவே மகிமைப்படுத்தி விட்டார். நீங்களோ சகோதரன் பில், வேதவாக்கியம் அப்படி கூறுகின்றதா என்று கேட்கலாம். இயேசு அதை கூறினார், அல்லது வேதவாக்கியம் அதை கூறுகிறது, அல்லது எழுத்தாளர்கள் இதை எழுதின பவுல், அவர் எவர்களை அவர் நீதிமான்களாக்கினாரோ அவர் ஏற்கனவே மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர் எவர்களை முன் நியமித்திருந்தாரோ அவர் முன்குறித்திருந்தார், எவர்களை அவர் முன்குறித்திருந்தாரோ அவரே நீதிமானாக்கினார், எவர்களை அவர் நீதிமான்களாக்கினாரோ அவர் ஏற்கனவே மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அது என்ன? என்னை மன்னியுங்கள், ஏற்கனவே மகிமைப்படுத்தி விட்டார். அப்படியானால் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நம்முடைய தசைநார்களும் அவயங்களும் தேவனுக்குள் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்டிருக்குமானால் இது நமக்கு முடிந்து போய் நீங்கள் செல்லத்தக்கதாக ஒரு மகிமையின் சரீரம் ஏற்கனவே உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. அவர் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர் ஏற்கனவே மகிமைப்படுத்தியும் இருக்கிறாரே. நான் சிறிது நேரத்திற்கு முன் என்ன கூறிக்கொண்டிருந்தேன் என்றால், எதிர்மறை மற்றும் நேர்மறையே, அதை உங்களுக்கு தெளிவாக புரியும்படி செய்ய எனக்கு போதுமான கல்வியறிவு இருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் என்னால் அதை கண்டறிய முடியவில்லை. நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் நான் கூற நினைக்கும் விதத்தில் அதை கூறிட என்னால் முடியவில்லை. சிவந்த சமுத்திரம் மற்றும் இவைகள் யாவற்றையும் அவைகள் பெற்றுள்ளன, அங்கே பொருட்கள் உள்ளன, யூதர்கள் உண்மையான ஐஸ்வர்யம். ஆகையால் அதே காரியமே மீண்டும் அவர்களுடைய கூடாரத்தை மாசுபடுத்தும். ஆம், உலகத்தின் பட்டணங்களில் நின்று அவர்கள் சரியாக வருவார்கள். ரஷ்யாவும் வந்து அந்த பொருளை நாம் பெற்றாக வேண்டும், அங்கே யுரேனியம் மற்றும் ஒவ்வொரு காரியமும் இருக்கின்றன, நாம் அதை பெற்றாக வேண்டும் என்று கூறும். அவர்கள் செல்கையில் அர்மகதான் யுத்தம் நிகழும். அப்பொழுது தேவன் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலுக்காக நின்று யுத்தம் செய்தாரே, அதே போன்று மீண்டும் செய்வார். ஆனால் அது புறஜாதியாரின் காலம் முடிந்தவுடன் நிகழும். காலமானது முடிவுற்றவுடன் அவள் அறுப்புண்டு போடப்படுவாள். இப்பொழுது இந்த கேள்வியை இங்கே கேட்ட அருமையான நபருக்கு இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த நாட்களில் இருந்த அந்த ராட்சதர்கள் யார்? அப்பொழுது ஜோசிபஸ், அங்கே நிச்சயமாக எனக்கு தெரியும், நம்முடைய சபை, நீங்கள் என்னை போன்றுதான் இருக்கிறீர்கள். நான் ஒரு ஏழாவது வகுப்பு வரை படித்த ஒரு பேதை. நான் கல்வி அறிவை குறித்தோ மற்றவைகளை குறித்தோ கவலைப்படுவதில்லை. சுவிசேஷத்திற்கு இருக்கின்ற தடைகளிலே அதுதான் மிகப்பெரிய தடை என்று நான் கருதுகிறேன். ஆனால் இன்னுமாய் சில சமயங்களில் ஒன்று அல்லது இரண்டு புத்தகத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது என்னை போன்ற மக்களிடையே நான் கொண்டிருக்கிற தொடர்பு என்னவெனில், நாம் எல்லோரும் ஒரே நிலையில் உள்ளோம். நாம் சாதாரண மக்களாக இருக்கிறோம். நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். வேதம் சாதாரண மக்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள் என்று கூறியுள்ளது. அங்கே வேறொரு பிரிவினராகிய செல்வந்தர் இருந்தனர். ஆனால் சாதாரண மக்களோ நம்மை போல மிகவும் சாதாரண மக்கள். தேவனை நேசித்து இந்த உலகத்தை குறித்து அவ்வளவு அக்கறை கொள்ளாமல் தங்கள் குடும்பத்துடனும் பிள்ளைகளுடனும் இருக்கும் மக்கள். நாம் தேவனை நேசித்து சபைக்கு செல்ல விரும்புகிறோம். அவருடைய ராஜ்யத்திற்காக நமது துணிகளையும் அதை போன்ற எதையாகிலும் கொடுக்கிறோம். நாம் அவரை நேசிக்கின்றோம். நாம் எதையும் செய்வோம். சாதாரண மக்கள் தான் அவருக்கு செவி கொடுத்தனர். இன்றைக்கும் அதே போன்றுதான். சாதாரண மக்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்கின்றனர். இப்பொழுது ஐஸ்வர்யவானுக்கு உலகத்தை குறித்து சிந்திக்க நிறைய காரியங்கள் உண்டு. பாருங்கள், மேலும் குறுக்கு வழியில் அங்குள்ள இந்த உண்மையான நபரான அவரோடு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் இதற்கு கவனமே செலுத்த மாட்டான். ஆனால் சாதாரண மக்கள் அவருக்கு விருப்பத்தோடு செவி கொடுத்தனர். இப்பொழுது ஜோசபஸ் தன்னுடைய புத்தகங்களில் அவர் கூறினார், இப்பொழுது தேவ குமாரர்கள் மனுஷ குமாரத்திகளை பெண் கொண்டதை குறித்து அவருடைய வியாக்கியானம் இதோ இருக்கிறது. அவர் பூமியின் மேல் இருந்த விழுந்து போன ஆவிகள் என்று கூறினார். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 11 அல்லது 7 இல்லை, உங்களுடைய மன்னிப்பை வேண்டுகிறேன். வெளிப்படுத்தல் 12 சூரியனில் நின்று கொண்டிருந்த ஸ்திரீ சிவப்பான பெரிய வலுசர்வம் தன் வாளை கொண்டு நட்சத்திரங்களில் 1/3 இடித்து பூமியில் விழ தள்ளிற்று. அது சாத்தான் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆதியிலே அவன் வடதிசைகளில் தன் ராஜ்யத்தை மிகாவேலினுடையதை காட்டிலும் அது அழகாக இருக்க வேண்டும் என்று ஸ்தாபித்தான். அப்பொழுது அவன் பரலோகத்தில் யுத்தத்தை அறிவித்தான். 1/3 தேவதூதர்களை தன்னுடன் எடுத்துக் கொண்டான். அது சரியா? அந்த காரணத்தால் தான் நாம் சிறுபான்மை மக்களாக இருக்கின்றோம். நான் கருதுவது அந்த பக்கம் இந்த காலையில் சிறு பக்கத்தில் கிறிஸ்தவ பரிமாணத்தில் பரிசுத்த ஆவியால் பிறந்த ஜனங்களாயிருக்கிறோம். ஏனென்றால் அந்த சிறு பாகத்தில் இருக்கின்றனர். அது உண்மை. ஆதியாகமத்தில் எழும்பி வருகின்ற அந்த ஆவிகள் எழும்ப துவங்குகிறதை நீங்கள் கவனிப்பீர்களானால் அந்த உண்மையான நேர்த்தியான மிகவும் நேர்த்தியான சபை வழிபாட்டை கவனியுங்கள். அது அங்கே காயினிடம் இருந்ததை கவனியுங்கள். இன்றைக்கும் அதை கவனியுங்கள். அது சரியாக வந்து அந்த பரிசேயர்களுக்குள் செல்கிறது. அங்கே 2 வகையினர் இருந்தனர், பரிசேயர் சதுசேயர். பாருங்கள், அது சரியாக சென்று கொண்டிருக்கிறது. கத்தோலிக்கத்தில் மகத்தான அந்த விதமான அசைவுகளில் அழகான ஸ்தலங்களில் அது உள்ளதை பாருங்கள். பாருங்கள், சிறிய ஆட்டுக்குட்டியுடன் இருந்த ஆபேலை கவனியுங்கள். பாருங்கள், ஒரு சாதாரண காரியம் நாட்களில் அது இருந்ததை கவனியுங்கள். நீங்கள் அதை ஆய்ந்து பார்க்கும் பொழுது அது எப்படி உள்ளது என்பதை பார்க்கும் பொழுது வேத வாக்கியங்கள் முழுவதிலும் அந்த விதமாக அது வருகிறதை கவனியுங்கள். தேவன் காலங்கள் தோறும் தம் சபையை அழைத்த போது நாம் அந்த நாளில் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சிறிய கோடு வேதம் முழுவதும், அந்த சிறிய சிவப்பு கோடு வேதம் முழுவதிலும் அது ஓடுகின்றது. வழி முழுவதும் அது ரத்தத்தால் கழுவப்பட்ட மக்களுடையது. கவனியுங்கள். இப்பொழுது எனது கருத்தின்படி இந்த தேவகுமாரர் இல்லை, ஜோசபஸ் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் என்பது அவருக்கு தெரியாது என்று கூறவோ அல்லது நிச்சயமாகவோ ஒத்துக்கொள்ளாமல் இருக்கவோ அல்லது அறிவாளியாக செயல்படவோ முயற்சிக்கவில்லை. ஆனால் அவர் என்னைப் போலவே ஒரு மனிதனாக இருந்தார். அவர் எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும் சரி, அவர் ஒரு மனிதன் தான். அவர் கொண்டிருந்த ஒரே காரியம், அவர் பண்டைய வசனங்கள் மற்றும் அது போன்றவற்றை, பழைய புனித சின்னங்கள் போன்றவற்றை ஆராய்ந்து பார்த்திருந்தார். ஆனால் நாம் இன்றைக்கு பெற்றுள்ள பரிசுத்த ஆவியை காட்டிலும் அதிகமானதை அவர் பெற்றிருந்திருக்கவில்லை. இப்பொழுது அவர் மாம்ச பிரகாரமான சிந்தையின் மூலம் சென்று கொண்டிருந்தார். ஆனால் நாமோ ஆவிக்குரிய சிந்தையின் மூலம் அதை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவகுமாரர் எப்பொழுது அவர்கள் தூதர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் என்கின்றனர். அவர்கள் அப்படித்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை நம்புகிறேன். இப்பொழுது ஜோசபஸ் அதே காரியத்தை தான் கூறினார். ஆனால் அவர்கள் மானுட சரீரத்தில் தங்களை பலவந்தமாக பூர்த்தி கொண்டு குமாரர்களை கொண்டனர் மற்றும் மனுஷ குமாரத்திகளை கொண்டார்கள் என்று கூறினார். இப்பொழுது நாம் எல்லோரும் ஒரு கலப்படமான கூட்டமாக இருக்கிறோம். நாம் இங்கே இந்த காலை மனிதன் ஸ்திரீகள் குட்டி பெண்களும் பயனுள்ளமாக இருக்கிறோம். வயது வந்தோர் நிச்சயமாகவே புரிந்து கொள்ளத்தக்கதாக இதை நான் பேசுகிறேன். ஆனால் அவர் இந்த தூதர்கள் பெண்களின் வாஞ்சையை கண்டபோது மனிதன் ஸ்திரீயோடு எப்படி தொடர்பு கொண்டிருந்தார் என்பதை கண்டு மனித சரீரத்தில் தங்களை பலவந்தமாக பூர்த்தி கொண்டனர். ஆகையால் அவர்கள் மனுஷ குமாரத்திகளை கொண்டார்கள் என்று கூறுகிறார். பாருங்கள், நான் அதை நம்புகிறதில்லை. அவர்கள் அங்கே கானானில் பிறந்தவர்கள் என்று இதை நான் நம்புகிறேன். அவர்கள் நோத் தேசத்திற்கு அனுப்பப்பட்ட காயின் கூட்டத்தில் இருந்து பிறந்தவர்கள் ஆவர். அவனுடைய கொலை செய்யப்பட்ட நிலைமையின் காரணமாக அவனுடைய சகோதரனை கொலை செய்தபடியினால் அவனை யாரும் கொல்லக்கூடாதபடிக்கு அவன் தன்மேல் ஒரு அடையாளத்தை உடையவனாயிருந்தான். ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களானால் இஸ்ரவேலர் அங்கே சென்றபோது அம்மக்கள் சிலரை கண்டனர். அவர்கள் மிகப்பெரியவர்களாயிருந்தனர். அவர்கள் பக்கத்தில் நாங்கள் வெட்டிக்கிளிகளைப் போல காணப்பட்டோம் என்றனர். அது சரிதானே? நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னர் மகத்தான பெரிய முரட்டு மனிதர்கள், பெரிய நபர்கள் இருந்தனர். சில சமயங்களில் அவர்களின் பிணங்களை அவர்கள் தோண்டி எடுத்து அவர்கள் மிகப்பெரிய மனித உருவம் கொண்டவர்களாக இருந்தனர் என்பதை கண்டறிந்தனர். இப்பொழுது அது எங்கிருந்து வந்தது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இங்கே என்னுடைய சொந்த போதகத்தில் சிறியதை இப்பொழுது கூறுகிறேன். இது வெறுமனே சபை மக்களுக்குத்தான். பாருங்கள், காயின் சாத்தானுடைய குமாரன் என்று நான் நினைக்கிறேன். இதனுடன் நீங்கள் உடன்பட மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். என்னுடைய சொந்த சபை உடன்படுகிறதில்லை. ஆனால் அது இன்னுமாய் தேவன் வேறு விதமானதை என்னிடம் காண்பிக்கும் வரை பாருங்கள், அவன் சாத்தானுடைய குமாரன் தான் என்ற அதே காரியத்தை தான் நான் விசுவாசிப்பேன். ஏனென்றால் அந்த தேவனற்ற கொலைபாதகமான ஆவி தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறது என்று என்னால் பொருத்தி கூற முடியவில்லை. இல்லையா? அவன் தன்னுடைய தகப்பனை போல் இருக்க வேண்டியதா இருந்தது. சர்பத்தின் மேலே சாத்தான் புகுந்த போது இது அவனுடைய தகப்பனாயிருந்தது. சர்பம் ஒரு ஊரும் பிராணி அல்ல, சாபம் அதை ஊரும் பிராணியாக்கிற்று. அது ஒரு மனிதனை போல இருந்து அது நிமிர்ந்து நடந்தது. அது அங்கே இருந்த ஸ்திரீயிடம் இருந்தது. அவள் இந்த உபச்சாரத்தை செய்து தன் முதல் குமாரனான காயினை பெற்றெடுத்தாள். தன் தந்தையின் சுவாபம். அந்த பெரிய மிருகம் ஒரு மனிதனைப் போலவே அது நிமிர்ந்து நடந்தது. இதிலிருந்துதான் இந்த ராட்சதர்கள் வந்தனர் என்று நான் நம்புகிறேன். ஆம், அது முற்றிலும் சரி. இப்பொழுது அது என்னுடைய சொந்த எண்ணம். அது ஒருவேளை நான் தவறாயிருக்கலாம். இது என்னுடைய கருத்து. பாருங்கள், ஆனால் அவர்கள் பெரிய மனிதர்களாயிருந்தனர். நீங்கள் கவனித்திருப்பீர்களானால், தேவன் ஆதாமிற்கும் ஏவாளுக்கும் முன்பாக நின்று கொண்டு அவர் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று கூறுகிறார். ஏனெனில் நீ கொண்டு வந்துள்ள உன்னுடைய புருஷனுக்கு பதிலாக உன்னுடைய மிருகத்திற்கு செவி கொடுத்ததால் நீ உலகத்திலிருந்து ஜீவனை எடுத்து விட்டாய். ஆகையால் நீ அதை உலகத்திற்கு மறுபடியும் கொண்டு வருவாய். ஆகவே அவர், சர்வமே உன் கால்கள் உன்னை விட்டு அகலுவதாக. பாருங்கள், நீ இனி நடக்கப் போவதில்லை. நீ ஒரு மிருகமாய் இருக்கப் போவதில்லை. நீ இப்பொழுது ஒரு ஊரும் பிராணியாய் இருக்கப் போகிறாய். நீ உன் வயிற்றினால் நகர்வாய். மண்தான் உன்னுடைய ஆகாரமாக இருக்கும் என்றார். அங்கேதான் நான் நினைக்கிறேன், காயின் மிருகத்தை போன்று வாழ்ந்த அந்த முரட்டு சுவாபத்தின்படியே அது இந்த ஸ்திரீயுடன் சேர இந்த பிள்ளையை பெற்றார். பாதி மனித தன்மையும் பாதி மிருகத்தன்மையும் கொண்டிருந்த ஒரு பெரிய உயரமான நபர். அதன் பிறகு அவன் அங்கே வெளியே செல்ல அவனிடத்தில் இருந்து அவருக்கு பிள்ளைகள் பிறக்க தொடங்கின. அவர்கள் ஆதியிலே இருந்த தங்களுடைய தகப்பனை போன்று மிருகத்தனமாகவும் மாம்சீக இச்சையுடையவர்களாகவும் இருந்தனர். அந்த பழைய இச்சையுடைய மிருகம் இந்த குமாரத்திகளையும் மற்றவைகளையும் கண்டு மனுஷ குமாரத்திகளையும் அவர்களுக்கு கொண்டனர். அது சரி, இந்த நபர்களை கொண்டு வந்த நிச்சயமாகவே அதே விழுந்து போன ஆவிகள் அவை சந்ததி சந்ததியாக மக்கள் மேல் இறங்கின. நினைவில் கொள்ளுங்கள், அப்பொழுது வாழ்ந்த அதே ஆவிகள் இன்றைக்கும் வாழ்கின்றன. இன்றைக்கு அதை கவனியுங்கள். பாருங்கள், நாம் இந்த தேசத்தில் பெற்றுள்ள இப்பொழுது நான் ஒரு அமெரிக்கன். நான் அவ்வாறு இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இதை நான் உங்களுக்கு கூறட்டும். உலகத்தில் உள்ள நாடுகளில் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸை காட்டிலும் எனக்கு தெரிந்தவரை இந்த நாடே மிக கீழ்த்தரமான நாடாயிருக்கின்றது. இது மிகவும் இடிந்த நிலையில் உள்ளதே. ஏன், ஆப்பிரிக்கா, ஸ்வீடனில் மற்றும் அங்கே அயல்நாட்டு மக்கள் கூட அவர்கள் அமெரிக்க மக்களாகி உங்களுக்கு என்ன ஆயிற்று? உங்கள் ஸ்திரீகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பதே இல்லையா? வானொலியில் ஒலிபரப்பப்படும் பாடல்கள் எல்லாம் ஸ்திரீகளை குறித்து ஒரு விதமாக மிகவும் கேவலமாக இழிவாக உள்ளதே. உங்களுடைய ஸ்திரீகளுக்கு அங்கு நீங்கள் மரியாதையை அளிப்பதில்லையா என்று கூறுகின்றனர். நம்முடைய பாடல்கள் எல்லாம் ஸ்திரீகளை குறித்த அல்லது பாலுணர்வை கொண்டதும் இச்சையுடையதும் அதை போன்ற காரியங்களுமாகவே இருக்கின்றன. ஏனென்றால் பிசாசு அதை தன் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றான். அது முற்றிலும் சரி. பழைய ஹாலிவுட் மற்றும் தொலைக்காட்சி மற்ற ஒவ்வொரு காரியமும் அந்த கேவலமான இடிவான தேவனற்ற காரியங்களை வெளியே அனுப்பி கொண்டிருக்க, அது செய்தித்தாள்கள், பத்திரிகைகள் இருக்கும் இடங்களிலும் மற்ற இடங்களிலும் செல்லுமே. எல்லாவற்றிலும் ஸ்திரீகள் ஆடைகளை களைந்து போட்டிருப்பதும் அல்லது ஏதோ ஒன்றாயிருக்கின்றன. அது சரியாக ஆதியில் என்னவாய் ஆரம்பித்ததோ அதே போல முடிவும் பெறுகிறது. அது ஒரு அவமானமாகும். ஒழுக்கம் என்கிற காரியத்திற்கு வருவோமானால் ஸ்திரீயின் ஸ்தானம்தான் எந்த ஒரு தேசத்திற்கும் முதுகெலும்பாய் இருக்கின்றது. நீ தாய்மையை உடைப்பாயானால் நீ உன்னுடைய தேசத்தை உடைத்து விட்டாய். நாம் இன்றைக்கு நமது ஸ்திரீகள் புகைப்பிடித்துக் கொண்டு அதை போன்ற காரியங்களை மதுபானத்தை குடித்துக் கொண்டும் மற்றவைகளை செய்து கொண்டும் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துள்ளோம். அது வெட்கக்கேடாய் உள்ளது. ஒரு வாலிபன் ஒழுக்கமான ஒரு கன்னியையை ஒரு மனைவியாக அடையும்படிக்கு கண்டறிய முயற்சித்தால் அத்தன்மை கொண்ட ஒருவளை கண்டடைய கிட்டத்தட்ட அவன் சில நல்ல சிறிய பழமையான பரிசுத்தாவி சபைக்குத்தான் செல்ல வேண்டும். அது முற்றிலும் சரி. அங்கு ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு உள்ளே வைத்து அது போன்ற காரியங்களை செய்ய அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒழுக்க முறையை கற்பித்திருக்க வேண்டும். அது பைத்தியக்காரத்தனமானது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சகோதரனே, நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அது உண்மைதானா என்று பாருங்கள். அது ஒரு அவமானம். சரி, அவர்கள் தேவகுமாரர்கள். இப்பொழுது அதை நான் என்னுடைய விளக்க முடியும். எனக்கு தெரியும் போது இன்றைக்கு எனக்கு இன்னொரு கேள்வி இருந்தது. அவர்கள் ஏன், சகோதரன் பில் கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு குமாரனை பெற்றேன் என்று ஏவாள் கூறினதாக வேதம் உரைக்கிறதே என்று கேட்கின்றனர். முற்றிலும் உண்மை. அது கர்த்தரிடத்திலிருந்துதான் வரவேண்டியதாக இருந்தது. கர்த்தர் மாத்திரமே சிருஷ்டிகராக இருக்கிறார். அவர் பிசாசை தேவன் சிருஷ்டித்திருந்தார். அது எப்படி? தேவன் பிசாசை சிருஷ்டித்தார். ஒவ்வொரு விழுந்து போன தூதனையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். சரிதானே? ஏன், நிச்சயமாக அது அவர்களுடைய தெரிந்து கொடுதலா இருந்தது. அவருடையது அல்ல. அவர் உன்னை சிருஷ்டித்தார். அதை குறித்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர்களைப் போலவே நீயும் நியாயந்தீர்க்கப்படுவாய். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. நிச்சயமாக இவர்கள் தேவனுடைய குமாரர்கள். ஆனால் அவர்கள் கிருபையிலிருந்து விழுந்து இந்த மிருகத்தனம் வாய்ந்த மனிதர்களுக்குள் வந்திருந்தபடியால் வெளியே சென்று இச்சித்தனர். அவர்கள் ஸ்திரீகளை பார்த்தபோது இவர்கள் அவர்களை அகப்படுத்திக் கொண்டனர். ஏன், அவர்கள் இன்னும் இங்கே இருக்கின்றனர். அமெரிக்காவின் ஒழுக்கக்கேடானது தேவனுடைய ஆவியில்லாத ஒரு மனிதனால் நிறைந்து ஒரு குழந்தையை ஒரு தாயின் கரங்களிலிருந்து பிடுங்கி வீசி எறிந்து அவளை மானபங்கப்படுத்துகின்றனர். தேவன் இல்லை என்றால் அவன் ஒரு மிருகத்தை விட கேவலமானவனாயிருக்கிறான். அவன் இன்னுமாய் மிருகத்தனத்தை தேவனற்ற சுவாபத்தை கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனோடு மதம் உங்களை அழைத்து செல்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். மனிதர் மதத்தின் பேரில் பைத்தியம் கொண்டுள்ளனர் என்கின்றனர். மதம் மாத்திரமே ஒரு மனிதனுக்கு அவனுடைய சரியான மனநிலையை அளிக்கக்கூடிய காரியமாய் உள்ளது. அது இயேசு கிறிஸ்துவின் மதமாகும். கிறிஸ்துவை நீ கண்டறியும் வரை நீ சரியான மனநிலையில் இல்லை என்பதை வேதத்தை கொண்டு என்னால் நிரூபிக்க முடியும். அது உண்மை. அது மிகவும் கடினமானதா இருக்கிறது. ஆனால் அது வேதத்தை கொண்டு என்னால் நிரூபிக்க இயலும். அது உண்மை. நீ இயேசு கிறிஸ்துவை கண்டடையும் வரை நீ மிருகத்தனமாகவும் இச்சை கொண்டவனாகவும் எல்லாவற்றையும் கொண்டவனாக இருப்பாய். அவர்தான் அந்த அருமையான ஒருவர். இப்பொழுது ஜனங்கள் மிகவும் அதிகமாக ஆய்ந்து படிக்கிறார்கள் என்றும், அதிகமாக முன்னோக்கி செல்ல முயற்சிக்கிறார்கள் என்றும், மிக கடினமாக சிந்திக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் நான் ஒப்புக்கொள்வேன். மேலும் கர்த்தரை குறித்து ஆய்ந்து படிப்பதன் நிமித்தமாக சில சமயங்களில் அவர்களுக்கு மனநிலை பாதிப்புகளும் மற்ற காரியங்களும் ஏற்படுகின்றன. நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும். நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரில் அன்பு கூர்ந்து அப்படியே அவரை நேசித்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அது உங்களைத்தானே எதற்குள்ளாகவோ தள்ளிக்கொண்டோ அல்லது நீங்கள் இல்லாத ஒன்றாக உங்களை ஆக்கிக் கொள்ளவோ முயற்சிப்பதில்லை. முன்னே சென்று தேவன் உங்களை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அவ்வாறே உங்களை அனுமதிக்க வேண்டும். உங்களை விட்டுக் கொடுத்து உங்களை ஒப்புக் கொடுத்து சந்தோஷமாக பாடி கழிகூர்ந்து கொண்டே நடப்பதாகும். அதுதான் வழியாகும். வேதம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று கூறியுள்ளது. ஆகவே நீங்கள் அவரில் அன்பு கூறுவதில் நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள். அந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அவரில் மாத்திரம் அன்பு கூர்ந்து நடந்து செல்லுங்கள். கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிப்பதை நீர் அறிவீர் என்று கூறுங்கள். நீங்கள் அதை நேசிக்கிறீர்களா? இல்லை ஐயா. கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன். புரிகிறதா? பாருங்கள், நீர் விரும்பவில்லையா? நீர் ஒரு மகத்தான பிரசங்கியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரா? நீர் இதை போன்றாக விரும்புகிறீரா என்று கேட்கிறீர்கள். இல்லை. இப்பொழுது கர்த்தாவே, அப்படி நான் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறானால் நான் அப்படி விரும்புவேன். நீர் அப்படி விரும்பவில்லை என்றால் ஆமேன், நான் இங்கே சபையின் மிதியடியாகவே சரியாக இருப்பேன். பாருங்கள், இப்பொழுது இதை போன்று நீர் ஏதாவது ஒன்றை செய்வீரானால் மக்களும் உமது சபையை குறித்து அதிகமாக நினைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். மக்கள் என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. கர்த்தாவே, நீர் என்ன நினைக்கிறீர் என்பதையே நான் அறிய விரும்புகிறேன். நான் உம்மோடே சரியாக தரித்திருப்பேன். நீர் என்னிடம் எதை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றீரோ அதையே செய்வேன். நான் எல்லாவற்றையும் நேசிப்பேன் நிச்சயமாக. பாருங்கள், இப்பொழுது சகோதரி இன்னார் மற்றும் இன்னாரை நீர் அறிவீரா? நீர் அவளை நேசிப்பதில்லை. ஆம், நான் நேசிக்கிறேன் கர்த்தாவே. ஆம், நிச்சயமாகவே நான் நேசிக்கிறேன். நான் அவளை நேசிக்கிறேன். ஏன்? ஏனென்றால் நீர் அவளை நேசிக்கிறீர். நீர் எனக்குள்ளும் இருக்கிறீர். ஆகையால் நான் அவளை நேசித்துத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் அது நீர் எனக்குள் இருந்து அவளை நேசிக்கின்றீர். அதுவே இதை புரிந்து கொள்ளும். ஆனால் அந்த மிருகங்கள் தான் அங்கே விழுந்தன. அந்த இச்சையுள்ள மிருகம் தான் விழுந்தது என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், தேவகுமாரர் என்றால் தூதர்களையா அல்லது பரலோகத்திலிருந்து வந்த ஆவிகளை பொருட்படுத்துகிறதா? அதுதான் அந்த நபரின் கேள்வி. சரி, அவர்கள் தூதர்கள் அல்ல என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், அவைகள் ஜீவிகளாயிருந்தன. தேவகுமாரர் என்று வேதம் கூறுகிறது. தூதர்கள் அல்ல, அவர்கள் தேவகுமாரராயிருந்தனர். அவர்கள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தனர். வந்து மாம்சத்திற்குள் வைக்கப்பட்டனர். அவைகள் தாங்களே மாம்சத்திற்குள் நுழைந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா மாம்சமும் பால் உணர்வின் மூலம் பிறந்த ஒன்று என்று நான் நம்புகிறேன். கன்னி பிறப்பின் மூலம் பிறந்த நபர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜோசபஸ் மகத்தான சரித்திர ஆசிரியராய் இருந்தாலும் கூட நான் அதை குறித்து அவருடைய கருத்துடன் இணங்குவதில்லை. ஆனால் அவைகள் இயற்கைக்கு மேம்பட்ட ஜீவிகள் என்றும், அவை கீழே வந்து மனிதனின் ஆவியை ஆட்கொண்டன என்றும் நான் நம்புகிறேன். அவைகள் இன்னமும் இங்கே சரியாக இன்றைக்கு இருந்து கொண்டு இன்னமும் ஜெஃபர்சன்வில்லில் இன்றைக்கும் சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன என்று நான் நம்புகிறேன். அதே மிருகத்தனமான இச்சை கொண்ட தேவனற்ற ஆவிகள் இன்றைக்கு மனிதர்களுக்குள் இருக்கின்றது. இப்பொழுது என்றோ ஒரு நாளிலே இந்த மனிதர் மரிப்பர். வேறொரு சந்ததி இருக்குமானால் அவைகள் அவர்கள் மீது வரும். நினைவில் கொள்ளுங்கள், தேவன் தம்முடைய மனிதனை எடுக்கின்றாரே என்று தம்முடைய ஆவியை எடுப்பதில்லை. இது பெந்தேகோஸ்தேயில் அவர்கள் பெற்ற அதே பரிசுத்த ஆவியாகும். அதே மதங்கள் என்ற வடிவில் கிறிஸ்துவை துன்பப்படுத்தின அதே பிசாசாய் உள்ளது. அதே பிசாசுதான் இன்றைக்கு நீண்ட அங்கிகளை அணிந்து சபையில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அணிய வேண்டியதில்லை. அவர்களுடைய சரீரத்தின் மேலுள்ள நீண்ட அங்கிகளை நான் குறிப்பிடவில்லை. உங்கள் ஆத்மாவின் மேலுள்ள அங்கியை நான் குறிப்பிடுகிறேன். பாருங்கள், ஏன் அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன. அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. அவ்வாறு பேசுபவர்கள் நவீன பரிசேயர்களே. சரியாக அதுதான் வேதம். அவர்கள் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதில் வரனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு, விலகியிரு. உங்களை அப்படியே விலக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. அவர்கள் இன்னுமாய் தேவகுமாரர்களாய் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் விழுந்து போன நிலையில் உள்ளனர். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? அவர்களில் சிலர் ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் உதவிக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் மூப்பர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் பேராயர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பக்தியாய் அவர்கள் இருக்கின்றனர். ஆனால் வேதம், இப்பொழுது சகோதரனே, சிறிது நேரத்திற்கு முன் நீர் கேட்ட கேள்விக்கு நான் பதிலுரைக்கப் போகிறேன். யாரோ கூறினார், சகோதரன் பிரணாம், எங்கே என்னால் இதனை கொண்டு இணைத்து கூற முடியும் என்ற இடத்தினை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மனிதன் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார் ஏனென்றால் இதை செய்தார், அல்லது இந்த ஸ்திரீ பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாள் ஏனெனில் அதை செய்தாள். நீங்கள் இதை அறிந்து கொள்ள உங்களுக்கு உலகத்தில் ஒரு வழியும் கிடையாது. அது சரி. நீங்கள் இதை அறிந்து கொள்ள உலகத்திலே ஒரு வழியும் இல்லை. தேவன் நியாயாதிபதியாயிருக்கிறார். நாம் நியாயாதிபதிகள் அல்ல. புரிகிறதா? நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். வாழுங்கள். சில காலத்திற்கு முன் ஒரு மனிதன் என்னிடம் வந்தார். கடந்த இரவு நான் கூறியதை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அவர் என் வீட்டிற்கு வந்து, அவர் சகோதரன் பிரணாம், சகோதரனை நான் விரும்பினது, நான் இருக்க வேண்டும் என்று விரும்பினது, நான் என் பாவங்களை அகற்ற விரும்புகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறினார். அவர் என் தாழ்வாரத்தில் அமர்ந்தார். அவர் சர்வதேச பிரசித்தி பெற்ற மகத்தான மனிதனாகிய பில்லிகிரகாம் என்னும் பெயர் கொண்ட நபரை குறித்து நான் கேட்டிருக்கிறேன் என்றார் அவர். ஆகையால் அவருடைய கூட்டங்களுக்கு நான் சென்றேன். மற்றும் அவர், ஒரு கிறிஸ்தவனாவதற்கு விரும்புகிற எல்லோரும் உங்கள் கரங்களை உயர்த்தி கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆகையால் நான் என்னுடைய கரங்களை உயர்த்தினேன். அவர், இப்பொழுது நாம் எல்லோரும் எழுந்து ஜெபம் செய்வோம் என்றார். ஆகையால் நான் தரித்திருந்து ஜெபித்தேன், என்னை மன்னிக்கவும். எவ்வளவு உத்தமமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உத்தமமாக இருந்தேன் அவர். மேலும், ஆனால் அது எனக்கு ஒரு நன்மையையும் அளிக்கவில்லை என்றார் அவர். அதன் பிறகு நான் ஓரல் ராபர்ட்ஸினுடைய கூட்டங்களுக்கு சென்றேன் என்றார் அவர். நான் அவரை குறித்தும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே அவர்கள் அவ்வளவாய் மகிழ்ந்து களி கூறுவதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார். மேலும், நான் ஓரல் ராபர்ட்ஸிடம் சென்று ஒரு கிறிஸ்தவனாக மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டேன். அவர், நீங்கள் அங்கே செல்லுங்கள், நான் வில்லிகிராமனுடைய கூட்டத்தில் என்னுடைய கையை உயர்த்தினேன் என்று கூறினேன். அதற்கு அவர், நீங்கள் அந்த கேள்வி கேட்கப்படும் அறையில் சென்று சந்தோஷமாக அந்நிய பாஷைகளில் பேசும் வரை இருங்கள் என்றார் அவர். நான் அங்கே உள்ளே சென்று அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கும் வரை நான் ஜெபித்தேன் என்றார். நான் வெளியே வந்த பிறகு அது எனக்கு ஒரு நன்மையும் அளிக்கவில்லை என்று கூறினார் அவர். அதன் பிறகு நான் வேறொரு கூட்டத்திற்கு சென்றேன். அவர்கள், நான் இன்னும் பரிசுத்தமாக்கப்படவில்லை என்று என்னிடம் கூறினர். எனக்கு கூறினதோ, பரிசுத்தமாக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து சத்தமிட வேண்டும், போதுமான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதேயாகும். ஆகவே நான் சத்தமிடும் வரை நான் ஜெபித்தேன் ஜெபித்தேன் என்றார் அவர். இன்னுமா என்றார். நான், சகோதரனே, அந்த எல்லா காரியங்களும் சரியானவைகளே, ஒவ்வொன்றும் நன்மையானதே. உன்னுடைய கரங்களை உயர்த்துதல், அந்நிய பாஷைகளில் பேசுதல், சத்தமிடுதல், அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இருந்த போதிலும் அந்த காரியம் அதுவல்ல. பாருங்கள், அது இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நபரை ஏற்றுக்கொள்வதாகும் என்றார். புரிகிறதா? பாருங்கள், அது அல்ல. இவைகள் எல்லாம் தன்மைகளாகும். சத்தமிடுதல், அந்நிய பாஷைகளில் பேசுதல், ஓடுதல், குதித்தல், அழுதல், ஜெபம் செய்தல், என்னவானாலும் அதுவே தொடர்ந்து வருகின்ற தன்மைகள். முதலாவது காரியம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதாகும். புரிகிறதா? ஆகையால் அங்கே நாம் கூறத்தக்கதான சாட்சிகள் இல்லை. ஏனென்றால், ஒரு மனிதன் அழுகின்றான் என்பதனாலா? ஒரு மனிதன் அழுது அழுது முதலை கண்ணீர் வடித்து, ஆனால் இன்னுமாய் அவன் தன்னால் இயன்ற மட்டும் மிகப்பெரிய பாவியாய் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். கவனியுங்கள், இயேசு நம்மை ஆடுகளுக்கு ஒப்பிட்டார். அது சரிதானே? மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். ஒரு வெள்ளாட்டின் சத்தத்தை இங்கு இருப்பவர்கள் யாராவது கேட்டிருக்கிறீர்களா? பாருங்கள் சகோதரனே, நீங்கள் வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஒரு மேய்ப்பனாக இருத்தல் நல்லது. ஒரு வெள்ளாடு செமரியாட்டை போலவே சத்தமிடும். அந்த வயதான வெள்ளாட்டு கடாவை எங்கேயாவது நிறுத்தி வைத்து ஒரு சிறிய செமரியாட்டை வேறு பக்கமாக நிறுத்துவீர்களானால், பா, அதன் பின்னரும் பா என்ற சத்தம் ஒரே விதத்தில் அமைந்திருக்கும். அவர்கள் பீடத்தின் கீழே ஓ தேவனே என்று சத்தமிட்டு அந்த விதமாக விம்மிக் கொண்டிருப்பதையும், ஓ தேவனே என்று சத்தமிடுவதையும் நான் கேட்டிருக்கிறேன். மற்றும் எல்லா நேரத்திலும் வெள்ளாடாய் இருக்கின்றனர். அது உண்மை. சத்தமிடுதலா? பாருங்கள், என்ன அளவுக்கு அதிகமாய் சத்தமிட்டு அவர்கள் தரையில் இங்குமுகமாக ஓடி மேலும் கீழுமாக குதிப்பதை நான் கண்டிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள், சகோதரன் பிரணாமே, நீங்கள் அழுவதில் நீங்கள் நம்பிக்கை கொள்வதில்லையா என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் என்னை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக அழுவதில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆனால் அது சாட்சியை குறிக்கவில்லை என்று நான் கூறுகிறேன். பாருங்கள், ஏனென்றால் அவை இரண்டுமே அழுகின்றன. அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் சத்தமிடுவதை நான் கண்டிருக்கிறேன். ஆமையா, அந்த விதமாகவே தொடர்ந்து இருந்து சத்தியத்திற்கு தூரமாய் உள்ளனர். நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். பிறகு அவர்கள் வெளியே சென்று எவ்வித வாழ்க்கையையும் வாழ்ந்து எதையாயிலும் செய்கின்றனர். அது ஒரு அடையாளமாக இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் அதற்கு எதிராக இருக்கிறீர்கள் என்று கூறலாம். இல்லை, நான் எதிராக இல்லை. நான் அந்நிய பாஷைகளில் பேசுவதில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். அது சபையில் உள்ள தேவனுடைய வரமாகும். அதை நான் வெளியே எடுத்தேன் என்றால் நான் தேவனுடைய ஒரு பாகத்தை வெளியே எடுத்து விடுவேன். நான் என்னுடைய நாவை வெளியே எடுத்தால் இங்கே என்னுடைய நாக்கு என்னுடைய சரீரத்தின் ஒரு அவயம். அப்படியானால் முழுமையான சரீரம் எனக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நாவுகள் இருக்கின்றன. இங்கே இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நாவுகளை கொண்டதாய் உள்ளது. ஆகையால் நீ அதை வெளியே எடுத்தால் கிறிஸ்துவினுடைய ஒரு பாகத்தை நீ வெளியே எடுக்கின்றாய். ஆனால் அதுதான் சரீரம் என்று நீ இன்னுமாய் அதை கூற முடியாது. பாருங்கள், பார்க்கிறீர்களா? புரிகிறதா? ஆனால் அது கிறிஸ்து இயேசுவை அந்த நபரை ஏற்றுக்கொள்வதாகும். அதன் பிறகு இந்த மற்ற காரியங்கள் சரியாக உள்ளே வந்து ஒன்றோடு ஒன்றாக இணைந்து பொருந்துவிடும். ஆகவே இக்காலையில் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும், இந்த சிறிய மக்கள் குழு, நாம் ஒவ்வொருவரும் திரைகளை நம் பக்கமாக இழுத்து வைத்து இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசு என்னும் நபரை பெற்றுக் கொள்வோமானால் ஒரு குழப்பமோ அல்லது விவாதமோ நம் மத்தியில் இருக்கவே இருக்காது. அங்கே ஒரு பரிபூர்ண அன்பு மாத்திரமே இருக்கும். இன்னும் நீங்கள் இதை நம்புவீர்கள் மற்றும் அதை நம்புவீர்கள். ஆனால் அது நீங்கள் விரும்பும் அன்பினால் நிறைந்ததாக இருக்கும். புரிகிறதா? அதுதான் இது. இப்பொழுது இயேசு அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்று கூறினார். ஆகவே ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம் நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம் என்பதாகும். இப்பொழுது நான் அறிந்த இந்த ஒரு காரியத்தை காட்டிலும் ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான் என்பதற்கு ஒரு அத்தாட்சியான மிக நெருக்கமான காரியம் என்று நான் கருதுகிற என்னுடைய மதிப்பீட்டை நான் உங்களுக்கு கூறவுள்ளேன். அது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அது ஆத்துமாவை குறித்த வேதனையோடு கூடிய பிரயாசையாக இருக்கிறது. தேவனுக்காக எப்பொழுதும் மிகவும் பசிதாகம் கொண்டிருக்கிற ஒரு நபர், அவர்கள் வெறுமன எளிமையாய் இரவும் பகலுமாய் அவர்களால் அதை தாங்க முடியாது. அவர்கள் தேவனுக்கென்று ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்றிருப்பார்கள். அவர்கள் முழுவதுமாக அன்பினால் நிறைந்து மற்றும் அவர்கள் அப்படியே வேதனையோடு கூடிய ஆத்ம பிரயாசையை எல்லா நேரத்திலும் அப்படியே வேதனையோடு கூடிய பிரயாசத்தோடு இருப்பார்கள். வேதம், தண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடே அறுப்பான், அறுத்த அருமையான அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் என்று கூறியுள்ளது. அது சரிதானே? அந்த எல்லா காரியங்களுமே. இப்பொழுது கவனியுங்கள், இந்த சபையானது இந்த காலையில் நான் கூறுவேனானால் இங்கே இந்த கூட்ட மக்களும் நானும் தேவன். இப்பொழுது வில்லியம் பிரனாம் கவனி, நீ இந்த ஜனக்குழுவிற்காக நீ அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாயோ அதற்காக நான் உன்னை பதிலளிக்க செய்ய போகிறேன். இப்பொழுது அவர்கள் எல்லோரும் சத்தமிட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நிச்சயமாக அவர்கள் சத்தமிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? அவர்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் எல்லோரும் ஆவியில் நடனமாட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஒவ்வொருவரும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, பாருங்கள், அது மிகவும் நல்லது. ஆனால் அவர்களை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய்? அவர்கள் இந்த பீடத்தண்டை தரித்திருந்து மற்றும் இங்கேயே இரவும் பகலும் இருந்து மற்ற ஒவ்வொரு காரியத்திற்காகவுமே ஜபத்தில் தங்களுடைய இருதயத்தில் பாரம் கொண்டுள்ள அப்படிப்பட்ட ஒரு சபையை பெற்றிருப்பதையே நான் விரும்புகிறேன். தங்களுடைய வீடுகளில் தொடர்ந்து ஜபத்தில் இருந்து தாழ்மையாய் ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வர முயற்சித்து மருத்துவமனையில் அழைப்புகளை செய்து மற்றும் வியாதிஸ்தரை பார்வையிட்டு ஜனங்கள் சபைக்கு வந்து சரியானதை செய்யும்படி செய்ய முயற்சிக்கிறதையே நான் விரும்புவேன். அந்த மற்ற வரங்கள் யாவும் இருப்பதை காட்டிலும் அந்த மற்றவை சரியாயிருந்த போதிலும் இப்படிப்பட்ட சபையை பெற்றுக் கொள்ளவே நான் விரும்புவேன். இதுவே சபைக்கு சொந்தமானதாயிருக்கிறது. ஆனால் அதை நான் கொண்டிருக்க விரும்பினால் அந்த ஒன்றை நான் முதலாவதாக வைப்பேன். ஏனெனில் நீ அதை பெற்றுக் கொள்வாயானால் மற்றவை நடந்தேறும். புரிகிறதா? நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்களானால் நீங்கள் தேவனுக்காக மிகவும் பசிதாகம் அடைவீர்கள். சத்தமிடுவது தானாக நடைபெறும். நீங்கள் தேவனுக்கென்று மிகுந்த பசி அடைவீர்களானால் அந்நிய பாஷைகளில் பேசுவது நிகழும். நீங்கள் தேவனுக்காக மிகவும் பசி அடைவீர்களானால் நீங்கள் தாமே தொடர்ந்து பசி கொண்டவர்களாகவே இருந்தால் இதை தொடருங்கள். நீங்கள் தானே அலட்சியமாக கொண்டிருக்கிறதை காணப்போகிறீர்கள். ஞாபகம் கொள்ளுங்கள், அதை கவனியுங்கள். அங்கே வேறொரு ஆவி கிரியை செய்ய முயல்கிறது என்பதாகும். தேவனுக்கு முன்பாக தாழ்மையாகவும் ஆத்துமாவை குறித்த வேதனையோடு கூடிய பிரயாசையோடு இருந்து நல்லவர்களாகவும் பழமை நாகரிகம் கொண்டவர்களாயும் இருங்கள். பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடும்படியாக முதலாவதாக தேவனுடைய தூதன் தேசங்களுக்கு சென்ற போது அவன் நகரத்திலே செய்யப்படுகிற சகலவித அருவறுப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களையே அவன் முத்திரையிட்டான் என்பதை வேதத்தின் மூலம் என்னால் அதை நிரூபித்து காட்ட முடியும். எசேக்கியேல் 9 அது சரியா? நகரத்திலே செய்யப்படுகின்ற அருவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே ஒரு முத்திரையிட்டான். இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இப்பொழுது என்னால் கூடுமானவரை நாம் சீக்கிரமாக நான் முடித்து விடுவோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஜெஃபர்சன்வில், நியூ ஆல்பனி, லூயிவில் ஆகிய இடங்களின் வழியாக சென்று இந்த மத்திய வேளையில் வீட்டில் இருப்போரை முத்தரித்தால் இன்றைக்கு என்ன நிகழும்? தேவனே, ஒரு கூட்டத்திற்காக மிகவும் பசியாய் இருப்பவர்களுக்காக ஒரு எழுப்புதலை அனுப்பும். ஓ தேவனே, இப்பட்டணத்தின் பாவங்களை பாரும். ஓ தேவனே, அது மிகவும் பயங்கரமாய் இருக்கின்றது அல்லவா? ஓ தேவனே, நீ தயவு கூர்ந்து ஒரு எழுப்புதலை அனுப்ப மாட்டீரோ? ஒரு நல்ல பிரசங்கி எவரையாவது அனுப்பும், யாராவது ஒருவரை அனுப்பும். ஓ கர்த்தாவே, பரிசுத்த ஆவிதாமே, எங்கே அவர் எங்கே முத்தரிப்பார்? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது பாருங்கள் சகோதரன் பிரணாம், நீர் என்ன பொருட்படுத்தி கூறுகிறீர்? நான் இதையே பொருட்படுத்தி கூறுகிறேன். நான் இதை இப்பொழுது பயத்தோடும் எளிதில் அறிந்து போகக்கூடிய கயிறுகளில் நடந்தவாறும் இதை கூறுகிறேன். உள்ளே இருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட நாளானது முடிவடையப் போகின்றது என்று நான் நம்புகிறேன். புரிகிறதா? பார்க்கிறீர்களா? கதவுகள் ஒன்றாக மூடிக்கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு அதை குறித்த பாரம் என்பதே இல்லாமல் இருக்கின்றது. பில்லி கிரஹாமும் ஓரல் ராபர்ட்ஸும் நம்மிடையே உள்ள மற்ற எல்லோரும் தேசம் முழுவதும் கூட்டங்களை நடத்தினோம். நாம் கதறினோம், ஜபித்தோம், ஜபித்தோம், மற்ற எல்லாவற்றையும் செய்துள்ளோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், கதவுகள் மூடிக்கொண்டிருக்கின்றன. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நான் வேத வசனங்களை மேற்கோளிட்டு காட்டுகிறேன், இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். புறஜாதியாரின் கதவுகள் ஒன்று சேர்ந்து மூடிக்கொண்டிருக்கின்றன என நான் நம்புகிறேன். பார்த்தீர்களா? காலத்தின் நேரத்தின் நாளே கிட்டத்தட்ட முடிவடையப் போகின்றது. இன்னும் வரவேண்டியது சிலர் மாத்திரமே. அதை போன்ற ஒரு விதமான கூட்டத்தை இனிமேல் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாததற்கு காரணம் ஆத்மாவை குறித்து வேதனையோடு கூடிய பிரயாசையே இல்லை. நீங்கள் அந்த பாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறதில்லை. அநேக வருடங்களுக்கு முன் சம்பவித்தது என் நினைவுக்கு வருகின்றது. அன்று நடந்ததை அவர்கள் சபையில் பேசுகின்றதை நீங்கள் எப்பொழுதும் கேட்கின்றீர்கள். ஆனால் அதுவோ இன்னுமாய் தொடர்ந்திருக்கவில்லை, சிறிதேனும் இல்லை. ஆனால் அன்று அது புது பொலிவுடன் இருந்தது. தேவன் தமது சபையை அழைத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் கதறி அழுது கொண்டு விம்மிக் கொண்டு இரவு முழுவதும் பீடத்தின் மேல் விழுந்து கிடந்ததை நான் கண்டிருக்கிறேன். நான் அவர்கள் வீடுகளுக்கு சென்றிருக்கிறேன். நீங்கள் அவர்கள் வீட்டருகில் வரும்பொழுது அவர்களுடைய படுக்கை அறையில் ஆணும் பெண்ணுமாக ஓ தேவனே என்று கதறிக்கொண்டிருப்பதை உங்களால் கேட்க முடியும். அவர்கள் சபையினூடாக நடந்து செல்வதை நீங்கள் காணலாம். அப்பொழுது இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும் என்று பியானோ கருவியில் இசைக்கப்படுவதை நான் காண்பேன். அங்கே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். உங்களுக்கு தெரியுமா, விம்மி 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 அழுவர். இந்த சபைக்குள் செல்வோம், பின்னர் வேறொரு சபைக்கு செல்வோம். அங்கே அருமையான ஒரு ஊற்று உண்டு என்று அங்கே பாடப்படுவதை கேட்போம். ஓ தேவனே, என்னுடைய மகளை ரட்சியும், என்னுடைய மகளை ரட்சியும், அவள் இழந்து போயிருக்கிறாள். கத்தாவே தயவு கூர்ந்தருளும். நீங்கள் இனிமேல் அதை போன்று கண்டறிய முடியாது. காரியம் என்ன? தேவனுடைய ஆவி விலக்கப்பட்டுள்ளது. இயேசு இதை முன்னறிவித்து கூறினார். அதாவது அன்பு. ஏனென்றால் அநேகருடைய அன்பு, அவர்களுடைய அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியாவதால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். புரிகிறதா? பாருங்கள், குளிர்ந்து போய் அகன்று விடுகின்றனர். அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அதில் என்னத்தை பெற்றுள்ளனர்? வெறுமன ஒரு வேஷம். பியானோ கருவியை மேலும் கீழுமாக வாசிக்க உண்மையாகவே சத்தமாக தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கத்துவார்கள். பாருங்கள், அதை போன்று. அது வெறும் வேஷமே. உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். பாருங்கள், உங்களையே அப்படியே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். பாருங்கள், கவனியுங்கள் சகோதரனே. அதுவரை நான் இந்த விதமாக செல்கிறேன். நான் பேசி நாம் நம்முடைய சபை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை. அமெரிக்காவை சுற்றிலும் நான் கண்டதை குறித்தே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது வெறுமன ஒரு வேஷமாகிவிட்டது. அது நம்முடையே இருந்ததை போன்று ஒரு நடிப்பாக ஆகிவிட்டது. அது ஆத்மாவை குறித்து வேதனையோடு கூடிய பிரயாசை அது கிட்டத்தட்ட முற்றுப்பெற்று விட்டது. ஓ சகோதரனே, சகோதரியே, தேவன் நம்மேல் இரக்கமாயிருப்பாராக. தேவன் இரக்கமாயிருப்பாராக. இந்த எழுப்புதல்களையும் காரியங்களை வலியுறுத்தி 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 கூறுகிறதையும் பாருங்கள். சுவிசேஷமானது தெளிவாக பிரசங்கிக்கப்படுகிறது. அதை இன்றைக்கு நோக்கி பாருங்கள். எழுப்புதலானது முடிவுற்றவுடன் அவர்கள் சென்று விடுகின்றனர். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இதை நான் கூறட்டும். நான் ஏன் இதை விட்டு விலக முடியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கவனியுங்கள், இயேசு பரலோக ராஜ்யம் ஒரு மனிதன் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கோப்பாயிருக்கிறது. அவன் வெளியே எடுத்த போது உண்மையாகவே அவன் கடலில் இருந்த அநேக ஜந்துக்களை எடுத்தான். அவன் ஆமைகளை எடுத்தான். அவன் பாம்புகளை எடுத்தான். நீர் நண்டு வகைகள், நீர்பூச்சிகள், மீன்கள் ஆகியவைகளை எடுத்தான். புரிகிறதா? நான் விசுவாசிக்கிறேன் அந்த வலை. இப்பொழுது கவனியுங்கள், இங்கே ஒரு ஆமை உள்ளது, இங்கே ஒரு மீன் உள்ளது. அந்த ஆமை வேறு விதமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு ஆமையாக இருக்கிறது. அது துவக்கத்திலேயே ஒரு ஆமையாக இருந்தது. அதனுடைய சுவாபம் ஒரு ஆமையாக உள்ளது. மற்றும் அதற்கு இருந்ததெல்லாம் அவ்வளவுதான். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நான் ஜெபிக்கப் போவதாக இருந்தேன் என்று நான் கூறினேன். பாருங்கள், அது துவக்கத்தில் இருந்தே ஆமையாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுதும் அது ஒரு ஆமைதான். அது பாம்பாக துவங்கி இருக்கும் என்றால் இப்பொழுதும் அது பாம்பாகத்தான் இருக்கும். அது ஒரு நீர்பூச்சியாக துவக்கத்தில் இருந்திருந்தால் அந்த குளத்தில் இருந்த எல்லா மீன்களும் ஏறக்குறைய பிடிக்கப்படும் வரை அந்த வலையானது போடப்பட்டுக் கொண்டே இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதன் காரணத்தால் அவர்கள், பாருங்கள், என் கைகளை நான் உயர்த்தினேன், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுகின்றனர். அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து, ஓ லிடியா, அந்த காரியம் மட்டமற்றது என்று உனக்கு தெரியும். அது சரியாகத்தான் இருந்தது என்று நான் யூகித்தேன். ஏன்? அதன் சுவாபம் இங்கே துவக்கத்திலேயே ஒரு நீர்பூச்சியாக இருக்கிறது. துவக்கத்திலே ஒரு சர்பமாக இருந்தது. ஏரியில் இருந்து அந்த மீன் இப்பொழுது கிட்டத்தட்ட எடுக்கப்பட்டிருக்கும். வலை காய்ந்து விட்டிருக்கும். இயேசு வந்து அவர் தம்முடைய மீனை அப்பொழுது எடுத்துக் கொள்வார். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? ஓ கிறிஸ்தவத்தின் ஒரு துளி மாத்திரம் உங்களில் இருந்தால், தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்னும் வாஞ்சை ஒரு துளி இருந்தால், முடிந்தவரை இக்காலை வேளையில் அதை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் அதை வைத்து பேணி காத்துக் கொள்ளுங்கள். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை கொண்டார்கள். நிச்சயமாக அவர்கள் தேவகுமாரர் தான். இன்றைக்கும் அவர்கள் இன்னுமாய் தேவகுமாரர்களாயிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் விழுந்து போன தேவகுமாரர். அவர்களில் சிலர் வேதபூர்வமாக இருக்கின்றனர். அவர்கள் எவ்வாறு வேத வாக்கியங்களை பேசுகின்றனர்? அவர்கள் தேவகுமாரர். சாத்தான் தேவனுடைய வலதுகரமான மனிதனாக விளங்கியவன் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு உலகில் உள்ள எந்த வேத பண்டிதனை காட்டிலும் வேத வாக்கியங்களை அவன் அதிகமாக அறிந்திருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை குறித்து பேசி அவன் வேதாகம கருத்தரங்களை தலைகீழாக ஆக்கிக் கொண்டிருக்கிறான். குறிப்பாக இங்கே இருந்த பாப்டிஸ்டுகள் இயேசு கிறிஸ்து ஒரு ரோம போர் வீரனுக்கோ அல்லது ஒரு ஜெர்மானிய போர் வீரனுக்கோ பிறந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். அதை குறித்த புத்தகத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்நாட்களில் என்றாவது ஒரு நாளில் அதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அது சரி. துரிதமாக யாத்ராகமும், ஓ, நாம் அதை முடிக்கும் வரை அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் அவர்களுக்கு இப்பொழுது துரிதமாக பதில் கூறுவேன். உங்களுடைய நேரத்தை அதிக அளவில் நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று எனக்கு தெரியும். என்னோடு சிறிது நேரம் பொறுத்துக் கொள்வீர்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மீதியான யூதர்களில் நாம் 144,000 பேர் சபை எடுக்கப்படுதலில் பங்கு கொள்வார்களா? முடிந்து துவக்கத்தில் இஸ்ரவேல் அவர்கள் துவங்கி, என்னை மன்னிக்கவும், காலத்திலே செல்லுகின்ற, என்னை மன்னியுங்கள், ஒரு நிமிடத்தில் இது என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளட்டும். அது காகிதத்தில் ஒரு வகையாக எழுதி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நவீன மதவாதிகள் நமக்கு சொல்லுகிறது போல மனிதனால் வாழ முடிந்ததை காட்டிலும் கிறிஸ்துவனுடைய 1000 வருட நேரத்தில் இது சம்பவிக்குமா? ஆமையா, இப்பொழுது இதை சரியாக புரிந்து கொள்ளும்படியாக அப்படியே ஒரு நிமிடம் இருங்கள். இந்த கேள்வி, அந்த 144,000 பேர் நம்மில் மீதியான முதலில் அந்த ஒன்றின் பேரில் நம்மை சரி செய்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதை குறித்து நீங்கள் நிச்சயமாக இருக்க பாருங்கள். அந்த 144,000 பேர் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மீதமுள்ள யூதர்களாகிய அந்த 144,000 பேர் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்குடையவர்களாய் இருப்பார்களா? அது 144,000 பேரா? இப்பொழுது நான் இதை துவங்குவதற்கு முன் நான் இதை என் மனதில் தெளிவாய் பெற்றிருக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மீதமுள்ள யூதர்களாகிய 144,000 பேர் சபையின் எடுத்துக் கொள்ளப்படுதலில் பங்குடையவர்களாய் இருப்பார்களா? இதை நான் முதலில் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அந்த 144,000 பேர் மீதமுள்ள யூதர்களாவர். ஆனால் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட சபை அல்ல. புரிகிறதா? வெளிப்படுத்துகிற விசேஷம் 6 அதிகாரத்தில் அதை நீங்கள் காணலாம். மற்றொரு பக்கத்தில் மற்றொன்றின் பேரிலான மற்ற பாகத்தை நாம் புரிந்து கொள்வோம். மற்றும் அவர்கள் அங்கே மற்றொரு கேள்வியை வைத்துள்ளனர். இந்த காரியங்களை கவனியுங்கள். சரி, இப்பொழுது இங்கே பாருங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 6 இப்பொழுது அங்கேதான் நீங்கள் அதை கண்டறிகிறீர்கள். புரிகிறதா? இப்பொழுது நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். அவன் மேல் சென்று குதிரை சவாரி செய்பவர்கள் இன்னும் மற்றவைகளை குறித்து அவன் கூறுகின்றான். அவர்கள் அதை திறந்த போது வெளிப்படுத்துகிற விசேஷம் 6:9 நாம் பார்ப்போம். அவர் 5 முத்திரையை உடைத்த போது நான் தவறு செய்து விட்டேன், நான் தவறான அதிகாரத்தை எடுத்து விட்டேன். அது 7 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, ஓ என்ன அழகான ஒரு கேள்வி, அதை பார்க்க சிறு நேரம் தான் உள்ளது மற்றும் நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க வேண்டும். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதர் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஓ நிச்சயமாக இது ஒரு அற்புதமான கேள்விதான். பார்த்தீர்களா? இப்பொழுது ஒரு வியக்கத்தக்க காட்சியை கவனியுங்கள். யோவான் இப்பொழுது கூறினான், இங்கே இப்பொழுது பூமியிலிருந்து சென்று ஆவியில் பூமியை திரும்பி பார்க்கிறான். அவன் பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் காற்றுகளையும் பிடித்திருப்பதை காண்கிறான். இப்பொழுது வேதத்தில் காற்றுகள் என்றால் வேத வசனங்களை உங்களுக்கு எடுத்துக் கூற எனக்கு நேரமில்லை. ஆனால் நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு சரியாக பதில் உரைக்கப்படவில்லை எனில் அப்பொழுது நான் வேறொரு சமயத்தில் அதை எடுப்பேன். அந்த 4 வேதத்தில் காற்றுகள் என்றால் யுத்தங்களும் சச்சரவுகளும் என்று அர்த்தம். யோபின் காலத்தை போல காற்று கீழே வந்து அவனுடைய குமாரர்களை அடித்து போட்டது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நான் என்ன கூற முயல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது தொந்தரவு. புரிகிறதா? பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள், 4 தூதர்கள் அல்லது 4 செய்தியாளர்கள், அவர்கள் அந்த மூலைகளில் நின்று கொண்டு அல்லது பூமியின் 4 திசைகளிலும் நின்று கொண்டு அவர்கள் பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி இப்பொழுது அது கர்த்தருடைய வருகையை அதை குறித்து அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். புரிகிறதா? நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றியில் முத்திரை போட்டு திருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் ஊழியக்காரர். இப்பொழுது சபையானது அவருடைய ஊழியக்காரர்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் அவருடைய குமாரர், அவருடைய ஊழியக்காரர் அல்ல. யூதர்கள் தான் எப்பொழுதுமே அவருடைய ஊழியக்காரராக இருந்து வந்துள்ளனர். சபையானது அவருடைய ஊழியக்காரராக ஒருபோதும் இருந்ததில்லை. அது அவருடைய பிள்ளைகளாய் இருந்தது. புரிகிறதா? அந்த ஊழியக்காரர் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இப்பொழுது கவனியுங்கள், எல்லோரும் யூதர்கள். இப்பொழுது கவனியுங்கள், யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் 12,000, காத் கோத்திரத்தில் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் 12,000, நப்தலி கோத்திரத்தில் 12,000 மற்றும் கீழே தொடர்ந்து சிமியோன் கோத்திரத்தில் 12,000, ஆசேர் கோத்திரத்தில் 12,000, செபுலோன் கோத்திரத்தில் 12,000, பென்யமீன் கோத்திரத்தில் 12,000, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள். ஆகவே 12 12 என்ன? 144,000. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் எல்லா கோத்திரத்தாரையும் கவனியுங்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராய் இருந்தனர் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது ஒருவேளை உங்களுக்கு நான் இதை தெளிவாக்க கூடும். இப்பொழுது கவனியுங்கள், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான இப்பொழுது இங்கே வேறொரு கூட்டம் இருப்பதை பாருங்கள். திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இந்த பரிசுத்தாவியின் கூட்டத்திற்கு செவிசாயுங்கள், இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக மூங்குப்புற விழுந்து தேவ தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், இப்பொழுது கவனியுங்கள், யோவான் தரிசனத்தில் இருந்தான். மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, இப்பொழுது யோவான் ஒரு யூதனாய் இருந்ததால் அவன் இஸ்ரவேலின் அந்த 12 கோத்திரங்களையும் பார்த்தபோது அவன் அவர்களை அறிந்து கொண்டான். வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அவர்கள் எங்கிருந்து வந்தனர், இப்பொழுது நீ யூதர்களை கண்டிருக்கிறாய், அவர்கள் ஒவ்வொருவரையும் உனக்கு தெரியும், கோத்திரங்களாக அவர்களை நீ கணக்கு பார்த்து எத்தனை ஆயிரம் பேர் முத்தரிக்கப்பட்டார்கள் என்று நீ கூறினாய். ஆனாலும் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாஷக்காரிலும் இருந்து வந்தவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தனர்? அதற்கு நான், ஆண்டவனே அது உனக்கே தெரியும் என்று, வேறு விதமாக கூறுவோமானால் அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு யூதன், நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், அங்கே உள்ள என் ஜனத்தை நான் கண்டேன் என்று யோவான் கூறுகிறான். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து பார்த்தீர்களா, மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே சபைகளில் அங்கத்தினர்கள் ஆவதன் மூலம் அல்ல, ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், பார்த்தீர்களா? ஆகையால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். இப்பொழுது திருமதி பிரணாம் எங்கே எனக்கு பணிவிடை செய்கிறார், வீட்டிலே. அதுதான் மனவாட்டி. திருமதி நெவில் அங்கேதானே அவள் தரித்திருந்து உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்கு பணிவிடை செய்கிறாள், அங்குதான் மனவாட்டி இருக்கிறாள். ஊழியக்காரர்கள் அல்ல மனவாட்டி. சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. அவர்கள் இங்கே இருக்கையில் அவர்கள் சிலவேளை தங்கள் உணவை அவர்கள் இழந்திருக்கலாம், அதை போல் காணப்பட்டனர். அப்படித்தானே, இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. இவர்கள் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு ஒரு நிமிடம் நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர். அங்கே சென்றிருந்த மக்கள் அழுது கொண்டிருந்த கூட்டமாயிருந்தனர். யாவையும் துடைப்பார் என்றான், பார்க்கிறீர்களா? இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் பசி உள்ளவர்களாயும் தாகமுள்ளவர்களாயும் அழுதும் முனகியும் கதறியும் உபத்திரவத்திலிருந்து வெளிவந்தவர்களாயும் இருந்தனர். அந்த பரிசுத்த உருளையர் கூட்டத்தை பாருங்கள். ஓ, அவர்கள் பைத்தியக்காரர்கள் என கூறப்பட்டது. ஓ என்ன, ஆம் புரிகிறதா? ஆனால் அவர்கள் அழுதனர் மற்றும் அவர்கள் கதறினர். அவர்களுக்கு சண்டையோ சச்சரவோ ஏற்படவில்லை, அவர்கள் அழுது கதற மாத்திரம் செய்தனர். மேலும் பாருங்கள், அவர்கள் சகல ஜாதிகளும் கோத்திரரும் பாஷைக்காரருமாயிருந்தனர். இப்பொழுது இந்த 144,000 பேர் யூதர்களாயிருந்தனர். ஆபிரகாம் தேவனுடைய ஊழியக்காரனாயிருந்தான். யூதர்கள் எப்போதுமே தேவனுடைய ஊழியக்காரர்களாயிருந்தனர். புறஜாதியார் அவருடைய ஊழியக்காரர்களாய் எப்போதும் இருந்ததில்லை. இப்பொழுது இதை சீக்கிரமாக கடந்து செல்வோம், ஏனெனில் நம்மிடையே இன்னும் 2 அல்லது 3 கேள்விகள் உள்ளன. என்னால் முடிந்த அளவிற்கு வேகமாக இவைகளை கடந்து செல்வேன். ஆனால் நான் திரும்பவும் வந்து அடுத்த ஞாயிறு கர்த்தருக்கு சித்தமானால் இவைகளின் பேரில் அதிக நேரம் செலவிடுவேன். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், அவன் பூமியின் 4 திசைகள் யாவையும் கண்டான். பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நிற்பதை அவன் கண்டான். இப்பொழுது நீங்களோ, அது வட்டமாக இருந்தது என்று நான் எண்ணினேன் என்று கூறலாம். நீங்கள் பாருங்கள், அதனால் அங்கு 4 திசைகள் இருக்கக்கூடாது என்பதல்ல. சரி, இப்பொழுது பூமியின் 4 திசைகளிலும் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். வேறு விதமாக கூறினால், உலகம் முழுவதும் போரிலும் சச்சரவிலும் இந்த காற்றானது சென்று வீசினது. அது எப்பொழுதாவது நிகழ்ந்துள்ளதா? முதலாம் உலக போர் ஆரம்பிக்கும் வரை அது நிகழவில்லை. காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். உள்ளே செல்லாதபடிக்கு அவர்கள் கடினமாக பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தனர். இப்பொழுது இங்கே வேறொருவன் வருகிறான். இப்பொழுது அந்த தூதனை குறித்து நீங்கள் கவனிப்பீர்களானால், எசேக்கியல் 9 புருஷர் தங்கள் கைகளிலே வெட்டுகிற ஆயுதங்களை பிடித்துக் கொண்டு எருசலேம் முழுவதுமாக யூதர்களை வெட்டுவதற்காக வாசலில் இருந்து புறப்பட்ட போது இதே தூதன் தான் அங்கே வந்தான். அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவன், நிறுத்து நிறுத்து, நீ நகரமெங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செயல்படுகிற சகல அருவறுப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டாடுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றான். அது சரிதானே? அதன் பிறகு அவன் அதை செய்த பிறகு அதன் பின்னர் அவர்கள் சென்று படுகொலைகளை செய்ய அவன் அனுமதித்தான். அது தீத்துவின் கீழ் நிகழ்ந்த துன்பமாயிருந்தது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், கிழக்கிலிருந்து வருகிறவனும் அதே தூதன் தான் என்பதை நீங்கள் கவனியுங்கள். அங்கிருந்துதான் இயேசு வருவார். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை வைத்திருக்கிறான். மகிமை. இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை என்றால் என்ன? ஓ, அது உலகத்திலே மிகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக இன்று இருக்கின்றதல்லவா? சிலர் அது ஓய்வு நாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். சிலர் அது இதை மற்றும் அதை செய்வதுதான் என்று கூறுகின்றனர். ஆனால் வேதம் பரிசுத்த ஆவிதான் தேவனுடைய முத்திரை என்று கூறுகின்றதே. எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறுகின்றது. புரிகிறதா? சரி, அதுவே பரிசுத்த ஆவி. பிறகு என்ன வருகின்றது? இப்பொழுது கவனியுங்கள், ஓ, இதை குறித்து நான் நினைக்கையில் என் இருதயம் துள்ளி குதிக்கின்றது. இப்பொழுது அவன் 4 காற்றுகளையும் அசையாதபடிக்கு அப்படியே பிடித்திருங்கள் என்று கூறுகிறான். வேறொரு வார்த்தையில் கூறுவோமானால், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மானமும். அந்த ஊழியக்காரர்கள் அந்த யூத யோவான் திரும்பி முத்திரை போடப்பட்ட 144,000 பேர்களை நான் கண்டேன் என்று கூறினார். இப்பொழுது காற்று அடிக்க ஆரம்பித்து பூமியை முழுவதுமாக நிரப்பி முதலாம் உலக போரின் போது அர்மகதான் யுத்தம் நிகழ்ந்திருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக வேறொரு வேத வாக்கியத்தை நான் வைத்திருக்கிறேன். இயேசு அந்த மக்களை குறித்து பேசினார். அவர் சிலர் 1 மணி வேளையில் வருவர், சிலர் வேறொரு மணி வேளையில் வருவார்கள். அவர்கள்தான் 11 மணி வேளையில் வந்தவர்கள், 11 மணி வேளை மக்கள் என்று கூறினார். இப்பொழுது ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் துரிதமாக இங்கும் அங்குமாக தாவ வேண்டியவனாயிருக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், 11 மணி வேளை மக்களே உள்ளே வாருங்கள். ஆகவே சரியாக இப்பொழுது 1 மணி வேளையில் வந்தவர்கள் வந்து கூலியை பெற்றுக் கொண்டார்கள், அடுத்ததாக வந்தவர்களும் கூலியை பெற்றுக் கொண்டார்கள். 11 மணி வேளையில் வந்தவர்களும் 1 மணி வேளை மக்கள் பெற்ற அதே கூலியை பெற்றுக் கொண்டனர். அது சரிதானே? 11 மணி வேளை. இப்பொழுது கவனியுங்கள், யூதர்கள் தான் நாம் பின்பற்றும் தூரத்தை காட்டும் அடையாள தூரக்கம்பம். இப்பொழுது 1 உலக போர் நிகழ்ந்த போது ஒவ்வொரு யூதனும் அவர்கள் பல நாடுகளுக்கு சிதறி செல்லும்படியானது. 1 வசனத்தை குறித்து இன்றைக்கு கேட்கப்பட்டது போன்று எப்படி அவர்கள் எல்லோரையும் தேசங்களுக்குள் அவர் சிதறடித்திருப்பார். அவர்கள் எல்லோரும் அங்கே உள்ளனர். எல்லா இடங்களிலும் ஒரு உலக போர். இங்கே காற்றுகள் எருசலேமிற்குள் செல்ல வருகின்றது. ஆகவே அவன், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மானமும் நிறுத்துங்கள், பிடித்திருங்கள் என்றான். வேறொரு விதமாக கூறினால், நாம் அவர்களை எல்லா இடத்திலிருந்தும் எல்லா நாடுகளில் இருந்தும் அவர்களை கொண்டு வருகிறோம். ஏனென்றால் 144,000 பேரை முத்திரை போடத்தக்கதாக நாம் அவர்களை சரியாக உள்ளே கொண்டு செல்ல வேண்டும், பிடித்துக் கொண்டிருங்கள். ஆகவே 11 மணி நேர மக்கள் உள்ளே வரத்தக்கதாக 1 உலக போரானது அந்த வருடத்தின் 11 மாதத்தின் 11 நாளில் அந்த நாளின் 11 மணி வேளையில் முடிவுற்றது. யூதனுக்கு விடுக்கப்படுகின்ற கடைசி அழைப்பு. அவன் அதே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆதியில் அங்கே பெந்தேகோஸ்தையில் அவர்கள் பெற்றதற்கு திரும்பி அதே விதமாக ஞானஸ்தானம் பண்ணப்படுவான், அதே விதமான எல்லா காரியங்களையும் பெற்றுக் கொள்வான். 11 மணி வேளை மக்கள் உள்ளே செல்கின்றனர். அவன் இப்பொழுது, நான் முத்திரை போட்டு திருமணவும் அதை பிடித்துக் கொண்டிருங்கள் என்றான். எவ்வளவு நேரமாக நீங்கள் அதை பிடித்துக் கொண்டிருப்பீர்கள்? நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரை முத்திரை போட்டு திருமணவும் பொறுத்திருங்கள். இப்பொழுது நாம் புறஜாதிகளை முத்திரிக்கின்றோம். அவர்கள் 1,000,000 பேர் இந்த பாடுகளின் மூலமும் மற்றும் உபத்திரவங்களின் மூலமும் அவர்கள் முத்திரிக்கப்பட்டனர். ஆனால் 1 நிமிடம் பொறுத்திருங்கள், 1 நிமிடம் மாத்திரம் பொறுங்கள். நாம் இந்த ஊழியக்காரரை முத்திரிக்கும் வரை அந்த நேரத்தை வரவிடாதிருங்கள். ஆகவே அவன் 144,000 பேரை முத்திரித்தான். பிறகு காற்றுகள் மீண்டும் திறந்து விடப்பட்டன. இப்பொழுது கவனியுங்கள், 1 உலக போர் முதற்கொண்டு யூதருக்கு எதிரான துன்புறுத்தல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. 2 உலக போருக்காக ஹிட்லர் எழும்பினான். அவன் ஆரம்பிக்கையில் என்ன, அவன் முழு உலகத்தையே கிழித்து எறிய புறப்பட்டான். சரிதானே? அவன் அதை சுற்றிலும் கிழித்தெறிய முற்பட்டான். ஆம், அவன் அவ்விதம் இருந்தான். எல்லாமே கம்யூனிசமாக இருக்க வேண்டியதா இருந்தது. இங்கே என்னை நீங்கள் சிறையில் அடைக்கப் போவதா இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அந்த இரவில் ரெட்மேன் மன்றம் என்ற இடத்திலே இதே காரியத்தை குறித்துதான் நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆமையா, அங்கே 3 கொள்கைகள் தோன்றும். அவையெல்லாம் சேர்ந்து ஒரு கொள்கை ஆகிவிடும். அந்த கொள்கை ஒரு துன்புறுத்தலை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் பூமிக்கு அனுப்பும் என்று கூறினேன். அது சரியாக அவண்ணமாகவே இருக்கிறது. அதுவே கம்யூனிசமாயிருந்தது. மற்றும் ஹிட்லர் மற்றும் நாசி இன்னும் மற்றவை, முசோலினுடைய பாசிச கொள்கை மற்றும் ஹிட்லர் ஸ்டாலின், நான் அவைகளில் ஒரு காரியம் நிகழ்ந்தேறும். அது எந்த ஒன்றா இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது வடக்கில் உள்ள ராஜாவா இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் என்று. நிச்சயமாகவே இந்த காரியங்கள் இங்கே எப்படி அவை போதிக்கப்பட்டன என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். சகோதரன் மாகோனி, அங்கே இருந்து வருபவர்களாகி நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அவர்கள், நீ அதை பிரசங்கித்தால் என்றனர். இந்த என்ஆர் ஏவை குறித்த காரியம், நான் அது மிருகத்தின் முத்திரை அல்ல, நிச்சயமாகவே அல்ல, அது ஒரு மத சம்பந்தமான புறக்கணிப்பு, அது அதுவல்ல என்றேன். நான், அதுவே ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு முன்னோடியாய் உள்ளது என்றும், இது ஆரம்பம் என்றும், துன்பத்தின் ஆரம்பம் இங்கே உள்ளது என்றும், இங்கே இருந்துதான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். சரியாக இங்கே இருந்துதான் காலமானது முடிய ஆரம்பிக்கும் நேரமாகும். இப்பொழுது கவனியுங்கள், அந்த நேரம் அங்கே உள்ளது என்றேன். இப்பொழுது யூதர்கள் மேல் துன்புறுத்தல் வருகிறது. அவர்கள் ஒவ்வொரு தேசத்தில் இருந்தும் இவர்களை துன்புறுத்த தொடங்கி சரியாக அவர்கள் எருசலேமுக்குள் விரட்டப்படுகின்றனர். சரிதானே? ஒவ்வொருவரும் அவர்கள் சரியாக இருக்கப் போவது. ஆகவே அவர் 144,000 பேரை உடையவராயிருப்பார். இங்கு வெளிப்படுத்துற விசேஷத்தில் இன்னுமாய் சற்று பாருங்கள். யோவான் திரு போகன்னான் இங்கே என்னிடம் கூறினார், என்னால் அந்த வெளிப்படுத்துற விசேஷத்தை படிக்க முடியவில்லை என்று கூறினார். அங்கே மணவாட்டி சீனாய் மலையின் மீது நின்று கொண்டிருந்தாள் என்று கூறினார். அங்கே மணவாட்டி மேலே பரலோகத்தில் இருக்கின்றாள் என்றும் கூறினார். அங்கே மணவாட்டி இருந்தால் அந்த தண்ணீர் அவளுடன் போரிடத்தக்கதாக வலுசர்வம் தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றினது என்றார். அவர் கூறினார், நான் திரு போகன்னான், அது குறித்த காரியம் என்னவென்றால், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை மணவாட்டி என்று அழைக்கிறீர்கள் என்றேன். நான், அந்த 144,000 பேர்களான அந்த யூதர்கள் சீனாய் மலையின் மீது நிற்பார்கள். மணவாட்டி சரியாக இயேசுவுடன் பரலோகத்தில் இருப்பாள். அந்த வலுசர்வம் மீதமுள்ள ஸ்திரீயின் வித்துக்களுடன் போரிடத்தக்கதாக தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றினது என்றேன். இந்த குழுதான் இங்கே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அது அல்ல, புரிகிறதா? மீதமுள்ள ஸ்திரீயினுடைய வித்து பரிசுத்தமாக்கப்பட்ட சபை, பரிசுத்த ஆவியை பெறாமல் உள்ள அவர்களுடன் அவன் போர் செய்கிறான். புரிகிறதா? இதோ அவர்கள் இருக்கிறார்கள். மூன்று கொத்திரங்களாக உள்ளனர். எப்பொழுதுமே மூன்றை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே அவர் சுற்றிலும் இந்த மகத்தான மீட்கப்பட்ட மணவாட்டியை சுற்றி இந்த 144,000 பேர் இருப்பதை கண்டான். இது இந்த மீதியாக விடப்பட்டவர்களாக இருந்தது. அவர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் உள்ளனர், அங்கே முத்திரையிடப்பட்டு 144,000 பேர் இருக்கிறார்கள். இங்கே பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற மறுத்தவர்கள் உள்ளனர். சபையானது அவர்களுக்கு எதிராக துன்புறுத்தும். அந்த ரோம சபை இவர்கள் அவர்களை துன்பப்படுத்துவார்கள். ஆனால் மணவாட்டி ஏற்கனவே எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருக்கிறார். அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று வேதம் கூறின விதமாகவே சரியாக அந்த இடத்தில் வைக்கப்பட்ட பிரகாரமாகவே சரியாக அவர்கள் உள்ளனர். புரிகிறதா? ஆகவே அந்த 144,000 பேர் யூதர்கள் ஆவர், தேவனுடைய ஊழியக்காரர். ஆகவே பரிசுத்த ஆவியின் சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்படும் போது, ஆதியில் அவர்கள் பெற்றுக் கொண்டது போல இவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது புறஜாதியின் யுகம் முடிவடைகிறது. சபையானது முத்தரிக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுதல் வருகின்றது. புறஜாதிகளின் நாட்களிலே சுவிசேஷமானது எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட்டு புறஜாதிகளிடையே ஆணித்தரமாக கூறப்பட்டு அங்கே தண்ணீரில் இருக்கும் ஒவ்வொரு மீனையும் பிடிக்க முயற்சித்து வலைவீசி எடுத்தனர். அவைகளை பாருங்கள், அந்த பெரிய ஆமைகள், தண்ணீர் ஜந்துக்கள், இன்னும் மற்றவை பிடிக்கப்பட்டன. ஆனால் எடுப்புதல் முடிவு பெற்றவுடனே அவை மறுபடியும் உலகத்திற்குள் சென்று விடுகின்றன. மீனானது ஏற்கனவே எடுத்து வைக்கப்படுகின்றது. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக அழுதல், கதறுதல், முனகுதல் போன்றவைகளை இப்பொழுது நீங்கள் கேட்பதில்லை. அவர்கள் உள்ளே வந்து ஆம் நூற்றுக்கணக்கானவர்கள் மேல் கைகளை வைக்க விரும்புகின்றனர். அவர்கள் நடனமாடி ஒருவேளை அல்லது இன்னும் இதை போன்று மற்ற காரியங்களை தொடர்ந்து செய்ய விரும்புகிறார்கள். அது எல்லாம் சரியே, ஆனால் அதெல்லாம் வெறும் தன்மைகளாகும். கிறிஸ்து இயேசுவாகிய அந்த நபர் உண்மையானவைகளை மாத்திரம் பிறப்பித்து கிறிஸ்து வரும் வரை அந்த நபரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அப்படித்தான் அவர் இருக்கின்றார். இப்பொழுது அந்த காரணத்தினால்தான் அழுதல் போன்றவை இல்லை. கதவானது மூடப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது. வலையானது சென்றுள்ளது. அது கடைசி முறையாக செல்கின்றது. சிலரை தேவனுடைய ராஜ்யத்தில் எடுக்கத்தக்கதாக செல்கின்றது. கதவுகள் மூடப்படுகின்றன. பிறகு அடுத்த காரியம் என்ன? யூதர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். எல்லா காலங்களிலும் அவர்கள் அதை துன்புறுத்தி அதை கேலி செய்தனர். மேலும் அங்கே அவர்களுக்கு பரிசுத்த ஆவி அளிக்கப்படும் பொழுது அவர்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுகின்றனர். புறஜாதி சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அதை மறுத்தவர்கள் நீதிமானாக்கப்படுதலில் மாத்திரமே நடந்தவர்கள். அந்த வலுசர்பம் ரோம அதிகாரம் வெள்ளத்தை ஊற்றி அதன் வாயிலாக கம்யூனிசத்துடன் இணைந்து சபையை அந்த விதமாக ஒரு துன்பத்தில் ஆழ்த்தும். அவர்கள் சரியாக சித்தரிக்கப்படுகின்றனர். ஓ சகோதரனே, அது வருவதை நாம் காண்கையில் அதன் காரணமாகத்தான் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காரணத்தினால் தான் நான் தேவனிடம், கர்த்தாவே, அந்த யூதர்களிடம் நான் செல்ல விரும்புகிறேன். நான் இங்கே ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து அங்கே உள்ள சில புறஜாதிகளிடமும் மற்றும் முகமதியர்களுடன் பணி செய்யட்டும். நான் இங்கே இருந்து இந்தியாவிற்கு சென்று உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய அதிகாரங்களோடு, அவருடைய அற்புதங்களுடனும், அவருடைய ஞானஸ்தானத்தையும், ஒவ்வொரு காரியத்தையும், பரிசுத்த ஆவியையும் அவர்களுக்கு காண்பிக்கட்டும் என்று கதறுகிறேன். பிறகு நாம் எருசலேமிற்கு வரும்போது, சகோதரன் பீலர், இதை குறித்து தான் நீர் கேட்டுக் கொண்டிருந்தீர். அவர்கள் எருசலேமிற்கு வரும்போது அங்கே நின்று, இப்பொழுது இயேசு தாம் மரித்தோரிலிருந்து எழுந்த தேவகுமாரனானால் அவர் அந்த காதியில் செய்தது போல அதே காரியத்தை குறித்து அவருக்கு தெரியும். அன்றைக்கு செய்தது போல அதே ஜீவனை இன்றைக்கு பிறப்பிக்க முடியும். அவ்வாறே அவர் செய்வாரானால் நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்போம். தேவனுடைய மகத்தான வல்லமைகளை மற்றும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையான காரியங்கள் மூலம் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று அப்பொழுது அவரை காண்பிப்போம். பிறகு அவர்கள் அதை செய்யும் போது, இப்பொழுது அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பவர்களே என்று கூறுவோம். அவர்களில் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். பெந்தேகோஸ்தே நாளில் விழுந்த அதே ஆவிதான் இங்கே உங்களுக்காக இருக்கிறது என்று கூறுங்கள். சுவிசேஷமானது சரியாக அந்த நேரத்தில் யூதர்களுக்கு செல்கின்றது. அங்கே யூதர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் இருக்கும். அதனால் 10,000 யூதர்கள், 144,000 பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு செல்லப்பட்டு முத்தரிக்கும் தூதனால் முத்திரையிடப்படுவர். அவர் கிடைக்கிறது வருகின்றார் என்று நான் நம்புகிறேன். அந்த விதமாகவே அவர் தம்முடைய கையில் அவருடைய முத்திரையுடன் நம்மிடையே இப்பொழுது வந்திருக்கிறார். பிறகு, ஓ, நான் இங்கே கூட்டி சேர்க்கப்பட விரும்புகிறேன். நான் இங்கே ஒரு துன்புறுத்தலையும் அங்கே ஒரு துன்புறுத்தலையும் அனுப்பியிருக்கிறேன். என்னால் முடிந்தவரை கடின பிரயாசப்பட்டு நான் யூதர்களை விரட்டி இருக்கிறேன். அவர்கள் உள்ளே துரத்தி அடிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அநேக யூதர்கள், அதிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளனர். ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளப் போகிற அங்கே நின்று கொண்டிருக்கும் 144,000 பேரை நான் கொண்டிருக்கிறேன். சரியாக அங்கே முத்திரையிடும் தூதன் அந்த 144,000 பேரை முத்திரையிட ஆரம்பிக்கையில் புறஜாதி சபையின் கதவுகள் மூடப்படும். யூதர்கள் பரிசுத்த ஆவியை யூதர்களிடம் கொண்டு செல்வர். முழு உலகத்தையும் அசைக்கத்தக்கதான ஒரு எழுப்புதலை அவர்கள் கொண்டிருப்பர். அல்லேலூயா! தேவனுடைய வல்லமையானது யூதர்கள் மத்தியில் வெளிப்படும். ஓ, எவ்வளவு அற்புதம்! ஓ, என்ன ஏசாயாவை நான் துரிதமாக பார்க்கட்டும். நாம் அந்த தேவகுமாரர்களை புரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் பார்ப்போம் இஸ்ரவேலா. பாருங்கள், நீங்கள் அதை படிப்பீர்களானால் சகோதரனே, அது ஒன்று சேர்ந்து எழுதப்பட்டுள்ளது. இரண்டு முறைகள் அவர் அதை அடித்து விட்டார். நான் வேறொன்றை எடுக்கிறேன். நீங்கள் விரும்பினால் தயவு செய்து பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள் என்னும் ஏசாயாவின் கருத்து கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் நிகழப்போவதா? அநேக நவீன மதவாதிகள் நமக்கு கூறுவது போன்று வேறு விதமாக மனிதனால் கொண்டுவரப்படும் ஒன்றா? என்னுடைய அருமையான சகோதரனே அல்லது சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் இது ஒரு மனிதனின் கையெழுத்து போல் உள்ளது. ஆனால் எப்படியாயிரும் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் முற்றிலும் சரியாக கேட்டிருக்கிறீர்கள். அப்பொழுது மண்வெட்டிகளை அடிப்பார்கள் அல்லது பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள். அது 1000 வருட அரசாட்சியை கொண்டு வரும். இந்த நவீன மத கோட்பாட்டு குழுக்கள் எங்கும் சென்று மக்களுக்கு அறிவை போதித்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்க முயல்கின்றனர். அது தேவன் தாமே இயற்கைக்கு மேம்பட்டவராய் இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமையுடன் இயற்கைக்கு மேம்பட்டவர்களை விசுவாசித்து தேவனுடைய குமாரர்களை வணங்கும் இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமையை பெற்றுக் கொள்ளும் மக்களிடம் வருவதாகும். அல்லேலூயா! அது இனிமேல் படித்தல் எழுதல் கணிதம் போன்றவையா இருக்காது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையால் தான் இருக்கும். அப்பொழுது உலகமானது இனி யுத்தத்தை கற்பிக்காது. இன்றுள்ள ஒவ்வொரு நாடும், எந்த ஒரு அதிகாரமும், ஒவ்வொரு ராஜ்யமும் பிசாசினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. வேதம் அவ்வாறு கூறுகின்றது, இந்த நாட்களில் ஒன்றில் உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய கர்த்தருடையதும் அவருடைய கிறிஸ்துவினுடைய ராஜ்யங்களாகவும் ஆகிவிடும். அவர் இப்பூமியில் 1000 வருடம் அரசாளுவார். சபை எடுத்துக் கொள்ளப்படும். அன்பான வாசகனே, சரியே, அது முற்றிலும் சரியே. அந்த 144,000 பேர் ஊழியக்காரராவர். மனிதன் எண்ணக்கூடாத திரளான கூட்டம், ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாக ஜனங்கள் அவர்கள் புறஜாதிகளாவர். இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடம், அங்கே ஒரே ஒரு சிறு காரியம் இருக்கிறது, என்னால் முடியவில்லை. நான் இன்னும் சில நிமிடங்களில் சபையோடு ஜபத்தை ஏறெடுக்க உள்ளேன். இங்கே கவனியுங்கள், இப்பொழுது இது மிக முக்கியமான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் துரிதப்படுவோம். நாம் பகுத்தறிதல வைப்பதற்கு பதிலாக நேராக சென்று விடுவோம். நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். இங்கே வேறொன்றும் கூட இருக்கின்றது. நான் இதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை அடுத்த ஞாயிறன்று பார்க்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். நண்பர்களே, இதன் பேரில் கவனம் செலுத்துங்கள். எவ்வளவு அழகாய் உள்ளது, கவனியுங்கள். இந்த கேள்வியை கேட்ட இந்த நபர் யாராயினும் இப்பொழுது நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த 144,000 பேர் இப்பொழுது அவர்கள் ஊழியக்காரர், அவர்கள் சேவிப்பார்கள். நீங்கள் சரியாக நிலைப்படுத்தி கவனித்திருப்பீர்களானால் பழைய வேத வசனத்தில் நிழற்பட நேர்படிவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதன் நிழலை எப்போதும் கவனியுங்கள். சரி, அது என்னவென்பதை பார்க்க திரும்பி பாருங்கள். இப்பொழுது சிலுவை முதற்கொண்டு அது எதிர்மாறாக இருக்கின்றது. நீங்கள் நிழல் என்றால் என்ன என்பதை காண வேண்டும் என்றால் நிழற்பட நேர்படிவம் என்ன என்பதை காண வேண்டும். அங்கே சிலுவையை எதிர்நோக்கி சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. சிலுவை எவ்விதம் இருக்கும் என்பதை காண அங்கே நாம் திரும்பி பார்த்து நிழலை காண வேண்டியிருந்தது. இப்பொழுது அந்த நிழல் என்ன என்பதை காண நாம் சிலுவையிலிருந்து பார்க்க வேண்டியதாக உள்ளது. புரிகிறதா? கிறிஸ்து அந்த நாளிலே பூமியில் இருந்த போது என்னவா இருந்தார் என்றும், அப்பொழுது அவர் என்னவா இருந்தாரோ இப்பொழுதும் அவர் அவ்வாறு இருக்கிறார் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதுதான் அவருடைய நிழல். நான் என்ன கூற முயல்கிறேன் என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? துவக்கத்தில் அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நான் விவரித்ததை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது நான் அங்கே இருந்து பார்ப்பேன். ஆனால் இது எப்படிப்பட்டதாக இருக்கும்? சிலுவை என்னவா இருந்தது என்பதை அறிந்து கொள்ள நான் அந்த நிழல் என்ன என்பதை நோக்கி பார்க்க வேண்டும். இப்பொழுது ஒரு நாளிலே இஸ்ரவேலிலே பாவம் இருந்தது. அங்கே ஒரு மனிதன் இருந்தான், அது லேவி என்னும் பெயருடைய கோத்திரம். அவர்கள் தங்களுடைய பட்டயங்களை உருவி மோசையுடன் பாளையத்திற்கு சென்று பாவமாய் இருந்த எல்லாவற்றையும் அடித்து போட்டார்கள். அது சரிதானே? தேவன் பார்த்து, நீங்கள் எனக்காக நின்று இதை செய்தபடியால் உங்களுடைய எல்லோரும் உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். நீங்கள் நேராக சென்று ஆலயத்தில் ஆசாரியர்களாய் இருங்கள் என்றார். அது சரிதானே? நீங்கள் ஆலயத்திலே இருங்கள், மற்றவர் வேலை செய்து 1/10 கொண்டு வந்து உங்களை பராமரித்து பார்த்துக் கொள்வார்கள். அது சரிதானே? ஓ அல்லேலூயா! அந்த ஆலயம் என்னவா இருந்தது என்பதை நீங்கள் காண்பீர்களானால் அந்த லேவியர் மனவாட்டியா இருந்தனர். இப்பொழுது பாவமானது ஒவ்வொரு தருணத்திலும் எழும்புகையில் லேவியர் தங்கள் பட்டயங்களை உருவுகிறார்கள். பரிசுத்த ஆவியினால் பிறந்த மனவாட்டியாக நின்று கொண்டு நேர்மறையில் உள்ள இயேசு கிறிஸ்து தான் எதிர்மறையிலும் இருக்கிறார். அதேதான் பாவம் என்னமாக பாவம்தான், அந்த காரியங்களை செய்வது தவறு என்று கூறுகிறார். அது சரி, அவர்கள் ஒரு பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கின்றனர். தேவன், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, இப்பொழுது உள்ளே வாருங்கள் என்று கூறுகிறார். அதுதான் மனவாட்டி. அங்கே ஊழியக்காரர் உள்ளனர். அந்த ஊழியக்காரர் எங்கே பாளையமிறங்கி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த பக்கம் 12, நான் பொருட்படுத்தி கூறுவதோ இந்த பக்கமாக 4, அந்த பக்கமாக 4, அந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்கள் தான் அந்த 144,000 பேர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்கள், அந்த நகரம் அதனுடைய 12 அஸ்திபாரங்களோடு இருப்பதை அவன் கண்டான். ஒவ்வொரு வாசலின் மேலும் ஒரு அப்போஸ்தலனுடைய பெயர் எழுதப்பட்டுள்ளது. 12 வாசல்கள், அதை சுற்றி 12 கோத்திரங்கள். அல்லேலூயா! உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன. அதன் உள்ளே மீட்கப்பட்டவர்கள் இருந்தனர். அல்லேலூயா! கருப்பு, வெள்ளை, மஞ்சள், பழுப்பு மற்றும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லோரும் அவருடைய ஊழியக்காரர்களாக இருப்பர். அவர்கள் அவரோடு இருப்பார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர்கள் சூரியன் அவர்கள் மீது இனி விடுவதும் இல்லை. அவர்கள் இனி பசியோ தாகமோ அடைவதில்லை. முடிவே இல்லாத யுகத்தினுடாக கிறிஸ்துவுடனே கூட அவர்கள் எந்தென்றுமாக அரசாளுவார்கள். ராஜாவாகிய அவரும் ராணியாகிய அவர்களுமே என்றென்றுமாக அரசாளுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் இவைகளை வைத்துக் கொள்வேன். தேவனுக்கு சித்தமானால் ஒருவேளை இந்த இரவு இவைகளை என்னுடன் கொண்டு வந்து அவைகளுக்கு இந்த இரவு பதிலளிப்பேன். அல்லது எப்பொழுதாயிலும் சகோதரனே, நாம் ஒன்றாக கூடி பேசுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்துடனும் அவரை நேசிக்கின்றீர்களா?
As I paddle to this land, singing as I go, appointing souls to Calvary, to the crimson flow. Not to the church, to Calvary.
அதைத்தான் நாம் சுட்டிக்காட்டுகிறோம். வேத சாஸ்திரத்தை நோக்கி அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய செந்நிற வெள்ளத்தை நோக்கி. ரத்தத்தில் தான் ஜீவன் உள்ளது. ஆகவே நம்முடைய ஜீவனாயும் இப்பொழுது நமக்குள்ளே வாசம் செய்யும் தேவனுடைய ரத்தம் அவரே பிணைக்கும் பிணைப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாம் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கப் போகையில் இப்பொழுது விசேஷமான ஒரு பாடலை பாட நான் விரும்புகிறேன். சகோதரி கெத்தி மற்றும் அவருடைய மகள், அவர்களுக்கு விருப்பமானால் இங்கே அவர்கள் வர நான் விரும்புகிறேன். இதுதான் உண்மையான பழைய பாடல், நம்பிடுவாய் என்னும் பாடலை. நீங்கள் அதை எனக்காக பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இந்த கதவு நடந்து வரும்போது எல்லா நாடுகளிலும் இந்த பாடல் என்னை பின்தொடர்ந்து வருகின்றது என்பதை நான் நினைவில் கொள்கிறேன். அவர்கள் அதை பாட நான் விரும்புகிறேன். அவள் அதை முதன்முறையாக வாசித்த போது அதை நான் முதன்முறையாக கேட்டேன். என்னுடைய நண்பர் ஒருவர் பால் ரேடார் அதை எழுதினார். மேலும் நாம் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கும் முன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த வியாதி உள்ள மக்களின் மேல் அமர்ந்திருக்க இந்த பாடலை அவர்கள் பாட நான் விரும்புகிறேன். நாங்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொண்டோம். சகோதரன் நபில் மன்னிக்கவும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேள்விகளை விரும்புகிறீர்களா? நான் விரும்புகிறேன். ஓ, அவைகள் உண்மையாகவே நல்லவைகளாக உள்ளன. அவைகள் மிக நல்லவைகளாக இருந்தன. மற்றொரு கேள்வி குத்தும் உள்ளது. மேலும் உண்மையாகவே அவைகளில் சில இன்னும் முழுமையாக படித்து பார்க்கப்படவில்லை. இன்னுமாக ஓ படித்து பார்க்க நிறைய உள்ளன. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எல்லோரும் உங்கள் மனதை கிறிஸ்துவின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். கேள்விகளில் இருந்து தெய்வீக சுகமளித்தலுக்கு நாம் ஆர்வமாக. இங்கே ஜெபம் செய்யப்பட எத்தனை பேர் உள்ளீர்கள்? ஜெபிக்கப்பட விரும்புவோரின் கரங்களை நாங்கள் காணட்டும். சரி, நம்முடைய சகோதரிகள் இந்த அருமையான பாடலை பாடி முடித்தவுடன் ஒரு நொடியில் நாம் அவர்களை கொண்டு வந்து ஜெபிப்போம். அவர்கள் ஆயத்தமாக இப்பொழுது உங்கள் முன் இருப்பதுதான் அந்த வாக்கு திட்டம். இது அவருடைய வேதாகமம். இப்பொழுது வியாதிஸ்தர்களாகிய நீங்கள் உங்களால் முடியுமானால் இப்பொழுது பீடத்தை சுற்றி செல்லுங்கள். இப்பொழுது பரலோக பிதாவே, இந்த வேத வசனத்திற்காகவும் நம்பிடுவாய் என்ற இந்த பாடலுக்காகவும் இன்றைக்கு நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். சந்திர ரோகத்தை கொண்டிருந்த பையனின் தந்தையிடம், நம்பிடுவாய், ஏனெனில் யாவும் கைகூடும் என்று நீர் கூறுவதை எங்களால் கேட்க முடிகின்றது. இப்பொழுது தேவனே, பீடத்தண்டை ஜெபிக்கப்படுவதற்காக இம்மக்கள் வந்து கொண்டிருக்கையில் நாங்கள் இங்கே எதிர்மறையாக இருப்பதையும் நேர்மறையானது எங்களை சுற்றி இருப்பதையும் காண்கிறோம். எங்கள் மீதிருந்த அடியாமையின் ஆவி ஒருபோதும் அறியாது, அது காலா காலங்களாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது உம்முடைய அபிஷேகம் மண்டப்பட்ட ஊழியக்காரராக எங்களுடைய சக மனிதன் சகாயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி புறப்பட்டு செல்கையில் ஒரே ஒரு மாற்றுபடிதான் உண்டு பிதாவே, அது உம்மை அவர்கள் மகிமைப்படுத்துவதே ஆகும். இப்பொழுது இந்த காலையில் வியாதியாய் அவதியுற்று பீடத்தண்டை நிற்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை அளிப்பாராக. சற்று முன் அந்த சகோதரிகள் பயப்படாதே சிறுமந்தையே என்று பாடியது போல, உம்முடைய சிறுமந்தையாகிய எங்களுக்கு கத்தாவே, அவர்களுக்கு ராஜ்யத்தை அருளுவது உம்முடைய நல்ல சித்தம் என்பதை நாங்கள் அறிவோம். நீர் எப்போதும் எங்கள் அருகாமையில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். ஏனென்றால் நீர் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என்னுடைய நாமத்தினால் கூடியிருப்பார்களோ நான் அவர்கள் மத்தியில் இருப்பேன். அவர்கள் கேட்பது எதுவோ அதை நான் அவர்களுக்கு அளிப்பேன் என்று கூறியிருக்கிறீர். இப்பொழுது ஒருபோதும் தவற முடியாத தேவனுடைய வார்த்தையின்படி கத்தாவே ஒவ்வொருவருக்கும் சுகத்தை அருளும். அவர்கள் இங்கே நின்று காத்திருக்கின்றனர். நாங்கள் அவர்களை எண்ணெயினால் அபிஷேகித்தோம். அவர்கள் மீது கரங்களை வைத்து விடுதலைக்காக வேண்டுகையில் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆசனங்களுக்கு தங்கள் வீடுகளுக்கு உம்மை துதித்துக் கொண்டு இயல்பாகவும் பரிபூர்ணமாகவும் சுகமடைந்தவர்களாக செல்வார்களாக. கர்த்தாவே, மறுபடியும் இந்திரவு திரும்பி வந்து ஆராதனையில் தாங்கள் சுகமடைந்ததற்காக உம்மை துதித்து தேவனுக்கு மகிமையை செலுத்தட்டும். கர்த்தாவே அதை அருளும். நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துகையில், சகோதரனவில் உமக்கு விருப்பமானால் என்னுடன் வாருங்கள். சகோதரன் பிளிமேன், சகோதரன் டீச்மேன் அல்லது இங்கே யாராவது சகோதரன் காக்ஸ், நீங்கள் எல்லோரும் இங்கு வந்து பீடத்தண்டை எனக்கு உதவ நான் விரும்புகிறேன். இந்த நேரத்திலே சபையின் எல்லா மூப்பர்களையும் நான் அழைக்கின்றேன். நான் அவர்களுக்காக ஜெபிக்கையில் நீங்கள் விரும்பினால் அவர்களுக்கு வந்து உதவி செய்யலாம். இங்கே உள்ள எல்லோரும் உண்மையாகவே உத்தமமாக இருக்க நான் விரும்புகிறேன். நாங்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கையில் நீங்களும் எங்களுடன் சேர்ந்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். சிறிது நேரத்திற்கு முன்பு மண்டபத்தை விட்டு வெளியே சென்ற இரத்த போக்குடைய ஒரு சிறு பையன் அங்கே இப்பொழுது பின்புறம் உட்கார்ந்திருப்பதை நான் காண்கிறேன். கர்த்தராகி இயேசு இப்பொழுது அற்புதமாக அந்த இரத்தப்பெருக்கை நிறுத்தினார். பார்த்தீர்களா? அவருடைய இரக்கம் துதிக்கப்படுவதாக, அவருடைய நாமம் போற்றப்படுவதாக. கடந்த சில நாட்களாக எத்தனை பேர் சுகமடைந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அப்போஸ்தலர் நாட்களில் இருந்து அதே கர்த்தராகி இயேசு சரியாக இப்பொழுது இங்கு இருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். அது புறஜாதிகளின் முடிவை ஆரம்பித்தலாகும். இயற்கைக்கு மேம்பட்ட விசுவாசிகளின் மத்தியில் ஒரு பெரிய அசைவு சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் இங்கு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம் சரியாக இப்பொழுது இங்கே கூடாரத்தில் இருக்கின்றது என்பதை சற்று எண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவியின் பிரசன்னம்தான் உங்களுடைய மகிமைப்படுத்தப்பட்ட நிலையாக இருக்கின்றது. நீங்கள் சரியாக இப்பொழுது கிறிஸ்துவிற்குள் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளீர்கள். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஒரு பேட்டரி என்ற மின்கலத்திற்குள் மின் சேமிப்பு நடந்து கொண்டிருப்பது போல உங்களுடைய சொந்த மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம் உங்களுக்கு வல்லமையை அளிப்பதற்கு கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாக இப்பொழுது சரியாக உங்கள் அருகிலேயே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கின்றது. அது உங்களுடைய சரீரத்தில் புதிய வலிமையை உங்களுக்கு அளிக்கவே இருக்கின்றது. நீங்கள் பெற்றுள்ள சுகவீனத்திலிருந்து உங்களை சுகப்படுத்தி உங்களை சுகமுள்ளவர்களாக்கும்படி செய்கின்றது. இப்பொழுது நான் சபையினிடத்தில் விரும்புவது, அவர்கள் விரும்பினால் நம்முடைய சகோதரிகளுடன் சேர்ந்து அவர்கள் அந்த பாடலை மறுபடியும் பாடுவார்களானால் நலமாயிருக்கும். இப்பொழுது பீடத்தண்டை நீங்கள் ஒவ்வொருவரும், இப்பொழுது நண்பர்களே, நான் ஒரு வஞ்சகனாக இருப்பேனானால் அதன் உண்மையை நான் அறியேன். என் முழு இதயத்துடன் ஜனங்களுக்கு உதவி செய்ய நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனாக இருக்க நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் உதவ முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய பரலோக பிதாவை நேசிப்பேனானால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் நான் நேசிக்கிறேன். நான் அப்படி இல்லையெனில் நான் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பேனானால் நான் தேவனை வஞ்சிக்க முயற்சித்துள்ளேன். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். தேவனை யாருமே வஞ்சிக்க முடியாது. நான் உங்களுக்கு உதவிடவே முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் தேவன் என்னுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவைகள் மிகவும் குறைவுள்ளதாக இருக்கலாம். அவைகளில் சிலவற்றை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். நான் அவைகளை குறித்து வெட்கப்பட்டு என்னுடைய முயற்சிகளுக்காக மனம் வருந்துகிறேன் என்பதை தேவன் அறிவார். ஆனால் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் உதவத்தான் என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே சரியாக மேடையின் மீது இயேசுவை இந்த காலை வேளையில் உங்களுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசனங்களுக்கும் உங்களுடைய வீட்டிற்கும் நலமுள்ளவர்களாக சுகமடைந்தவர்களாக திரும்பி செல்வீர்கள். இப்பொழுது இங்கே நூற்றுக்கணக்கானவர்களையும் உலகெங்கிலும் ஆயிரம் ஆயிரம் பேர்களையும் அவர் சுகமாக்குகிறார் என்றால் உங்களை சுகமாக்க அவரால் முடியாதா? விசுவாசிக்க மாத்திரம் செய்யுங்கள். சரி சகோதரிகளே, சகோதரன் நீங்கள் வந்து அவர்களை அபிஷேகிக்க நான் விரும்புகிறேன்.